கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஆக இந்த தொடர் வகுப்புல உங்களை முகமுகமாக சந்திக்க தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்தளிக்க தேவனுடைய எனக்கு தந்த வாய்ப்புக்காகவும் அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். சகோதரர் உங்களிடத்தில் பேசினது போல கடந்த ஒரு 4 வாரமாக கிறிஸ்தவர்களுக்கு உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு தலைப்பை நம்ம தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்தார். அந்தி கிறிஸ்து பற்றின சத்தியம், அந்தி கிறிஸ்துவை பற்றின பலவிதமான கருத்துக்கள் போதனைகள் இவ்வளவு காலம் நாம கேட்டறிந்திருந்தவர்களாக இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தையில அந்தி கிறிஸ்துவை பற்றின அந்த மெய்யான சத்தியம் என்ன என்பதை நாம முறையாக ஆழமாக தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு நம்ம தியானிச்சு முடிச்சோம். இந்த பாடம் துவங்கின போதும் நடந்து கொண்டிருந்த போதும் முடிந்திருக்கும் இந்த சமயத்திலையும் நம்ம உங்களுக்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களையும் ஜனங்களையும் புண்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல, அது நமக்கு கொடுக்கப்படாத ஒரு விஷயம். ஆனா தேவனுடைய வார்த்தையில உள்ள விஷயங்களை அவருடைய ஜனங்களாக நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். அந்தி கிறிஸ்து முதலாவது ஒரு தனி நபர் அல்ல, மாறாக ஒரு மாபெரும் பொய்யான போலியான அமைப்பு என்பதை நம்ம கண்டுபிடித்தோம். அந்த அமைப்பு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே மெய்யான சபைக்குள்ள உருவாகிட்ட அமைப்பு என்பதையும் நம்ம முதலாவது பாகத்துல உறுதி செய்யணும். 2வது பாகத்துல அந்த மாபெரும் போலியான அமைப்பு கிறிஸ்துவினுடைய ஸ்தானத்துல இருந்து கிறிஸ்துவை போல ஜனங்களுக்கு தன்னை காட்டி அங்க ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு அமைப்பு, அதனால்தான் அது ஒரு ரகசியம் என்பதை நாம் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோம். அந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அடையாளங்கள் அதெல்லாம் ரொம்ப அருமையாக போப் மார்க்கத்திடமே கடந்த காலங்களில் நிறைவேறி இருக்கிறதை நாம் அங்க பார்க்க முடிந்தது. அந்தி கிறிஸ்து அமைப்பு என்று சொல்லும் போது இந்த பேப்பஸி த சிஸ்டம் போப் மார்க்கம் என்ற அமைப்பு, மாறாக அதற்குள் இருக்கிற எந்த தனிப்பட்ட போப்புகளையோ இல்லாட்டி கார்டினல்ஸ் பிஷப்ஸையோ அல்லது அறியாமையில கட்டுண்டு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களையோ நாம அங்க சொல்லுவது கிடையாது. பட் அந்த அமைப்பு ஆஸ் அ சிஸ்டம், அந்த அமைப்பு தான் தேவன் சொல்றாங்க இது அந்தி கிறிஸ்து அமைப்பு. ஆனா அது முழுமையான பதில் கிடையாது, ஒரு 50% பதில். மீதி 50% கடந்த 2 வாரங்கள் நீங்க கேட்டுக்கிட்டு அந்த போப் மார்க்கத்தை வந்துட்டு வேசிகளுக்கு தாய் என்று அடையாள பாஷையில வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது. தாய்னா கண்டிப்பா அவங்களுக்கு யார் இருக்கணும், குமாரத்திகள் இருக்கணும். அப்போ தாய் சபை அல்லது அமைப்பு தான் போப் மார்க்கம். பின்னாட்கள்ல அந்த அமைப்புக்குள்ளிருந்து வெளிவந்து உருவாகின இன்னொரு அமைப்புகளை நாம பார்த்தோம், புராட்டஸ்டன்ட் சபை அமைப்புகள். இன்னைக்கு தோன்றி இருக்கிற புதிதாக இருக்கிற எல்லா சபைகளும் நேற்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாருமே இந்த குமாரத்திகள் வகுப்பாருக்குள்ள அங்க வருவதை நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்ப அந்தி கிறிஸ்து முழுமையாக நாம் பார்க்கும் பொழுது இந்த பொய்யான கல்ல சபை அமைப்புகளை ரொம்ப அருமையாக அங்க குறிப்பதை நம்ம பார்க்கிறோம். அது ரோம கத்தோலிசம் மற்றும் புரோட்டஸ்டன்ட் சபை அமைப்புகள் எல்லாவற்றையுமே தேவன் அந்த மாதிரி அங்க வசனங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். அது தெளிவாக பார்த்தோம் எப்படி அதை நம்ம உறுதிப்படுத்துவது என்பது. அந்தி கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த அமைப்புகளிடம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறதே நாம் அங்க பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியில நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா தனிப்பட்ட நபர்களையோ யாரையும் புண்படுத்துவது நம்முடைய இடம், நாமும் கூட அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்திருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த தெரியும் சகோதரிகள். சரி, தேவன் இந்த மேலான சத்தியங்கள்ல நீங்கள் பலப்படவும் நீங்கள் உறுதியாக நிற்கவும் வரும் நாட்கள்ல உங்களை அவரை வழிநடத்துமா என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சரி, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பாடம் உங்கள் மத்தியில நம்ம பேசுவதற்கு தேவன் அங்க கிருபை செய்திருக்கிறான். சோ இன்று நாம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு மகா பிரமிடம் வேதம். சோ பிரமிட் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல உலகத்தின் அதிசயங்கள் என்று சொல்லி அவ்வப்பொழுது ஜனங்கள் ஏதாவது சில வினோதமான விஷயங்களை முன்வைப்பது வழக்கம். முதல் முதல்ல சொல்லப்பட்ட அந்த உலகத்தினுடைய ஏழு அதிசயங்கள் என்று சொல்லும் பொழுது அதுல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பாபிலோனின் தொங்கு தோட்டம் எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் மீதி சில ஆறு அதிசயங்கள் கூட இருக்கும், அதுல ஒண்ணு என்ன இருந்துச்சு, இந்த கிரேட் பிரமிட் இருந்துச்சு. மகா பிரமிட் தமிழ்ல சொல்லுவோம், கிசால இருக்குது எகிப்து. அப்போ உலகத்தினுடைய பண்டைய ஏழு அதிசயங்கள்ல ஒண்ணு இந்த மகா பிரமிட். ஆனா காலப்போக்குல ஆறு அதிசயங்கள் அது இயற்கை சீற்றங்கள்னால கால சூழ்நிலை மாற்றங்கள்னால அவைகள் பொழிவை இழந்து அந்த ஸ்தானத்துல இருந்து தளர்ந்து போயிடுச்சு, அப்படின்னு அழிந்து போனவைகள் ஆயிடுச்சு. ஆனாலும் அதற்கு பின்பு மீண்டும் ஒரு புது மாடர்ன் டே ஒண்டர்ஸ், அதாவது புதுதா மறுபடியும் ஒரு ஏழு அதிசயங்களை ஜனங்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதுலயும் நம்பர் ஒன்ல இருந்தா இருந்துச்சு பார்க்கிறோம் இந்த பிரமிடு. இது வந்து இதுக்கு எதுவுமே ஒண்ணுமே ஆகல, காலம் மாறினாலும் எந்த ஆபத்தும் இதுக்கு வரல. பண்டைய உலக அதிசயங்களையும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு உலக அதிசயங்களையும் இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ரீசெண்டா உங்களுக்கு தெரியுமே, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் என்ன பண்ணாங்க, இப்பதான் இன்டர்நெட் அது இதெல்லாம் இருக்கு, இதன் மூலம் எல்லாம் கணக்கெடுத்து மீண்டும் என்ன பண்ணாங்க, ஒரு புதுசா ஏழு அதிசயங்களை இப்ப ரொம்ப ரீசெண்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்கள் கிட்ட வாக்கெடுப்பு எடுத்து நடத்தினாங்க. அதுல பிரமிட் இல்ல, வேற ஏழு அதிசயங்கள் அங்க சொன்னாங்க. உடனே பிரச்சனை ஆயிடுச்சு பிரமிடுக்கு சப்போர்ட்டா. உடனே அந்த குழு என்ன முடிவு எடுத்தாங்க தெரியுங்களா, உண்மைதான் பிரமிட நம்ம அதிசயங்கள் இருந்து எடுக்கவே முடியாது, ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனாலும் அதுக்கு நாம என்ன சொல்றோம்னா, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு அதிசயங்கள் அல்லாம ஒரு விசேஷித்த ஸ்தானத்தை எதுக்கு நம்ம கொடுக்கிறோம், பிரமிடுக்கு நம்ம அங்க கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு வரைக்கும் உலக ஜனங்கள்னால ரொம்ப ஆச்சரியமா பிரமிப்பா பார்க்கப்படுகிற ஒரு ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த எகிப்துல கீசால இருக்கிற அந்த மகா பிரமிட் சகோதர சகோதரிகள். சோ இந்த பிரமிடை குறித்து நாம இன்னைக்கு ஆராய்ச்சி செய்ய போறோம். ஆனா இந்த ரீதியில பிரமிடுக்கும் பாருங்க, நாம தேவனுடைய ஜனங்கள் பைபிள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நாம் எடுத்த வகுப்புகள்ல இருந்து தெரியும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் எதின் அடிப்படையில் எடுத்துட்டு இருக்கிறோம், வசனங்களின் அடிப்படையில எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையில இன்னைக்கு எதை கொண்டு வந்து வைக்கிறோம், மகா பிரமிட் வைக்கிறோம்னா, இப்ப நாம மகா பிரமிட கூட எந்த ஆங்கிள் ஆராய்ச்சி பண்ண போறோம்னா, மகா பிரமிடுக்கும் வேதத்துக்கும் உள்ள தொடர்பு குறிச்சு நம்ம பார்க்கிறோம். இது என்ன, இது ஆச்சரியமா இருக்கு, மகா பிரமிடுக்கும் பைபிளுக்கும் தொடர்பு இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு அந்த கேள்வி அங்க வரலாம். அதனால முதலே நம்ம ஒரு வசனம் வச்சிடணும், தேவனுடைய வார்த்தைகள்ல மகா பிரமிடை குறிச்சு பேசப்பட்ட நேரடியான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 19 அதிகாரம் வசனங்கள் 19-20 வாசிக்கும்.
அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கத்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லையருக்கே கத்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் கொண்டாடியிருக்கும், அதை எகிப்து தேசத்திலே சேனைகள் கத்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும், ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் அவர்களை கத்தர் நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவார்.
சோ இது பாருங்க, அநேக வசனங்கள் போல இந்த வசனமும் தேவனுடைய புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அக்காலத்துல எகிப்து தேசத்தின் நடுவில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் இருக்கும், அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமா இருக்கும். என்ன, எந்த விஷயம் பத்தி இந்த வசனம் பேசுது? எகிப்து தேசத்தின் நடுவுல அதனுடைய எல்லையில கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பம், அது வந்து சேனைகளின் கர்த்தருக்கு ஒரு அடையாளமாகவும் சாட்சியாகவும் இருக்கும். அப்படி எந்த விஷயம் இருக்கு எகிப்து தேசத்துல? இந்த வசனம் எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கு என்று சொல்லி சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசி என்னைக்கு எழுதினாரோ அன்னையில இருந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னு வரை யாருக்குமே புரியல. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால்தான் இந்த வசனம் குறிப்பது நமக்கு அங்க புரிவதற்கு அங்க வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த வசனத்துல பேசப்பட்டிருக்கிற கர்த்தருக்கான அடையாளம், சாட்சி, ஸ்தம்பம், பலிபீடம் எகிப்தின் நடுவுல அதன் எல்லையோரத்துல இருக்கிறது, வேற எதுவும் இல்ல, அந்த கிசால இருக்கிற பிரமேடு. இந்த வசனம் அந்த மகா பிரமேட குறிச்சு தான் பேசப்பட்டிருக்கிற அந்த உண்மை 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்க மனிதர்களுக்கு அங்க புரிஞ்சது. எப்படி நாம சொல்றோம், இந்த வசனத்துல சொல்லப்பட்ட விஷயம் மகா பிரமேடு தான். அதுக்கு 2 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு புரியும். அதுதான் நம்முடைய கிளாஸ். ஆனா இப்போ நம்ம அந்த வேதத்துக்கும் பிரமேடுக்கும் உள்ள அருமையான அந்த தொடர்பை நாம ஆராய்ந்து அறிவதற்கு முன்னால ஜஸ்ட் பிரமிடை பத்தின சில ஃபேக்ட்ஸ், சில உண்மைகள் நாம தெரிஞ்சுக்கலாம். சோ பிரமிடு நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் என்னது, அது உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. ஆனா ஏன் அது உலக அதிசயம், எப்படி அது உலக அதிசயம், அதுல அப்படி என்ன விசேஷம் இருக்குது? ஏன்னா பண்டைய 7 அதிசயங்கள்ல ஒண்ணு, புதிதான 7 அதிசயங்கள்ல ஒண்ணு, இன்னைக்கு அத ஒரு தனிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அதிசயமா வச்சிருக்கிறாங்கன்னா அப்படி என்ன இருக்கு இந்த பிரமிடுல? ஒரு கட்டடம் தான், மனுஷன் தான் கட்டியிருக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனாலும் அந்த பிரமிடுல அவ்வளவு என்ன விசேஷங்கள் இருக்கு சகோதர சகோதரிகள் பாருங்க. அதனுடைய வெளிப்புற தோற்றம், அதனுடைய அது கட்டப்பட்டிருக்கிற விதம், இவைகளை கொஞ்சம் சிந்திச்சோம்னாவே ரொம்ப பிரமிப்பா. உதாரணத்துக்கு இந்த பிரமிடினுடைய உயரம் எடுத்தோம்னா 486 அடி உயரம் இந்த பிரமிடு. இந்த கிளாஸ்ல நான் பேசினே இருப்பேன், நீங்க நிறைய விஷயங்கள் அப்படியே உங்களுடைய மனதில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். பிரமிடுக்கு போயிட்டு வரணும்னா மனதளவு இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மாதிரி போர் ஆயிடும். கிளாஸ் கையில வேணா செல்போன் எடுத்துக்காங்க, அப்பப்ப என்ன பண்ணலாம் நீங்க அதுல இருக்கிற முக்கியமான இடங்களை ஒரு ஸ்னாப் எடுங்க மைண்ட்ல. நம்ம அப்படி சொல்லும் போது அது பிக்சர் வரும், அப்ப நீங்க அதை அப்படியே படி வைக்கணும். அப்போ 486 அடி உயரம்னா தோராயமா எவ்வளவு பெருசா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன உதாரணம் சொல்லலாம்னா, அந்த அடுக்கு மாடி கட்டிடங்கள்ல ஒரு 40-45 அடுக்கு மாடி கட்டிடம் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரம் வரும் இந்த பிரமிடினுடைய ஹைட், 486 அடி. அதனுடைய அந்த அந்த பரப்பளவு, பிரமிடு கீழே வந்து ஆக்கிரமிக்கிற அந்த நிலப்பகுதியினுடைய அளவு எடுத்துட்டீங்கன்னா, அதாவது அதனுடைய சைட்ல ஒரு சைடு எடுத்தீங்கன்னா 764 அடி சொல்றாங்க. அது மாதிரி 4 பக்கமும் 764 அடி வீதத்துல அதனுடைய பரப்பளவு இருக்கு. அதை கூட நம்ம நல்லா புரியணும்னா அதைய சுருக்கமா சொன்னோம்னா, இந்த பிரமிடு கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமா 13 ஏக்கர் அளவு நிலத்தை ஆக்கிரமிக்கிற ஒரு கட்டடமா இருக்கு. நல்லா நினைச்சு பாருங்க, 13 ஏக்கர் அளவு கொண்ட நிலப்பகுதிய அது ஆக்கிரமிக்குது. அதனுடைய அந்த உயரம், அதனுடைய பரப்பளவு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு. சோ இந்த பிரமிடுக்கு என்ன பேர் கொடுக்கறாங்க, இங்கிலீஷ்ல தி கிரேட் பிரமிட், தமிழ்ல என்ன சொல்றோம் நம்ம மகா பிரமிட். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், ஏன்னா எகிப்துல நிறைய பிரமிடு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 39 இப்போ இருக்குது, அட் பிரசன்ட் ஒரு 39 பிரமிடு இருக்கு. அதுல விதவிதமான வகையில எல்லாம் கூட அது என்ன ஆச்சரியம்னா, எகிப்துல இருக்கிற அத்தனை பிரமிட்லையும் ரொம்ப பிரம்மாண்டமான தனித்தன்மை வாய்ந்த தனி சிறப்புகளை கொண்ட ஒரு பிரமிட் அப்படின்னு சொன்னா இந்த கிசால இருக்கிற நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த பிரமிடு தான். சோ இது மற்ற பிரமிடுகளுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மற்ற பிரமிட்ல பார்க்க முடியாத துல்லியமான வேலைப்பாடு இந்த பிரமிட்ல அங்கே இருக்கு. மற்ற பிரமிடுகள்லாம் எதுக்காக கட்டப்பட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், வீட்டுல டிவி இருக்குது, டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்துருப்போம். பொதுவா பிரமிட்ல என்ன இருக்கும், அந்த பார்வோன்களுடைய கலரை அப்ப உள்ள என்ன இருக்கும் மறந்துட்டீங்களா, படம் எல்லாம் வந்துருக்கு மம்மி மம்மி அப்படியே பார்வோன்களுடைய அந்த என்ன சொல்லலாம் அது பதப்படுத்தப்பட்ட அந்த சடலங்கள் இருக்கும். அவங்களை அவர்கள் வாழ்ந்த போது பயன்படுத்தின பொருட்கள் பொக்கிஷங்கள் எல்லாருக்குள்ள வச்சிருப்பாங்க. சோ இந்த ஒரு பிரமிட மாத்திரம் விதி விலக்கு, இதுல அப்படி எந்த ஒரு பார்வனுடைய சடலமும் மம்மியாக அங்க வைக்கப்படல. மாறாக மற்ற பிரமிடுகள் எல்லாம் இல்லாத மாதிரி இதுல ஒரு ரெண்டு மூணு ரூம் இருக்குது, அவ்வளவுதான். அந்த ரூமுக்கு வழிநடத்திட்டு போற என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல பாசேஜஸ், தமிழ்ல சொன்னோம்னா வாயில்கள், சின்ன சின்ன சந்து போல சில வாயில்கள் இருக்குதா ஒழியோ வேற ஒண்ணே இல்லை. ஆனா இருக்கிற பிரமிட்ல இதுதான் ரொம்ப பெரிய பிரமிட், ரொம்ப அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் இருக்குது, வேலைப்பாடுகள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. ஆனா மத்த பிரமிடுகள் மாதிரி இது பார்வோனுடைய கல்லறையாக பயன்படுத்தப்படும். பாருங்க மற்ற கல்லறைகள்ல ஹைரோக்ளிஃபிக்ஸ் எல்லாம் இருக்கும், அப்படின்னா என்ன தெரியுங்களா, அந்த பார்வோனுடைய வாழ்க்கைய அவங்க எழுதியிருப்பாங்க. எகிப்தியர்களுடைய எழுத்து முறைக்கு பேர் தான் ஹைரோக்ளிஃபிக்ஸ். அப்படின்னா அவங்க நம்ம மாதிரி எழுத்தெல்லாம் எழுத மாட்டான். ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த ஒரு பார்வோனுடைய சடலத்தை அந்த அந்த பிரமிட்ல அடக்கம் பண்றாங்க அப்படின்னா அந்த பார்வோனுடைய வாழ்க்கை வரலாற்று அந்த பிரமிடுடைய சுவர்கள்ல எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா அவங்களுடைய பாணி, அவங்க பாணி எழுத்து பாணி கிடையாது, பிக்சர் பாணி, அதான் ஹைரோக்ளிஃபிக்ஸ். அப்படின்னா அந்த பார்வோனு கல்யாணம் பண்ணினார் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா எழுத மாட்டாங்க, கல்யாணம் பண்றத அப்படியே வரையணும். சோ இப்படிதான் பிக்சர்ஸ்ல அவங்களுடைய வரலாறு எல்லாம் இருக்கும். சோ எல்லா பிரமிட்லயும் நீங்க இது பார்க்கலாம், ஹைரோக்ளிஃபிக்ஸ். ஆனா இந்த ஒரு பிரமிட் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லாம் தரும். இது ஒரு பெரிய பிரமிட், பிரம்மாண்டமான விதத்துல அது கட்டப்பட்டிருக்குது. அது மற்ற பிரமிடுகள் இருந்தெல்லாம் ரொம்ப தனியா தனித்தன்மை வாய்ந்ததா அங்க இருக்குது. இதெல்லாம் தான் காரணம் இந்த பிரமிடுக்கு அந்த ஒரு விசேஷ பெயர் கொடுத்திருக்கிறாங்க, த கிரேட் பிரமிட், மகா பிரமிட். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அதுல அது கட்டப்படுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க, அந்த கட்டுமான பொருட்கள், பாறை கற்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் எடுத்து கணக்குல எடுத்தீங்கன்னா எவ்வளவு வருது சொல்றாங்க தெரியுங்களா. வேலை கிறிஸ்டியானிட்டி உண்டானது முதல், கிறிஸ்தவ மதம் உண்டானது முதல் இங்கிலாந்து தேசம் இருக்கு இல்லைங்களா, அங்க கட்டப்பட்ட சர்ச் எல்லாம் கணக்குல எடுங்க, எவ்வளவு சர்ச் கட்டி கட்டியிருப்பாங்க, அவ்வளவு சர்ச்சுக்கு பயன்படுத்தப்பட்ட கட்டுமான பொருட்களை பார்க்கலுமே எங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, இந்த ஒரு பிரமிட்ல பயன்படுத்திருக்காங்க. எவ்வளவு பிரமாண்டமா அந்த பிரமிடு அங்க இருக்கணும் நீங்க யோசிங்க. ஆனா இதெல்லாம் காரணம் இந்த பிரமிடுக்கு மகா பிரமிடு. சாதாரணமா ஒரு கல் எடுத்தீங்கன்னா பாருங்க, இப்ப இந்த கட்டடம் கட்டணும்னா ஒரு சராசரி வடிவில் என்ன இருக்குது, செங்கல் இருக்கு. எல்லா செங்கலும் அதே போலதான் இருக்கும், வெயிட் அளவு அந்த மாதிரி செங்கல் 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 வச்சுதான் என்ன பண்றோம் கட்டுறோம். பிரமிடு வந்து அந்த மாதிரி செங்கல் எல்லாம் வச்சு கட்டல, பிளாக்ஸ், ஸ்டோன் பிளாக்ஸ். அப்படின்னா கற்பாறைகள், பாறைகள் வச்சு கட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பாறை நீங்க எடுத்தீங்கன்னா சர்வசாதாரணமா அந்த ஒரு பாறையினுடைய வெயிட் மாத்திரம் 16 டன். சாதாரணமா அங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு சின்ன பாறை எடுத்தீங்கன்னா 16 டன். இந்த மாதிரி பாறை 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 16 டன் எவ்வளவு கிலோ, 16,000 கிலோன்னா நீங்க நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி 16,000 கிலோ உள்ள பாறை, அதுக்கு மேல இன்னொரு பாறை, சைட்ல இன்னொரு பாறை, ரெண்டையும் ஜாயின் பண்ற இடத்துல மெல்லிதான், ரொம்ப சின்ன அளவுக்கு ஒரு சிமெண்ட் பூச்சி இருக்குது, அவ்வளவுதான், வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப ஆச்சரியம் இதெல்லாம். அது மாத்திரம் இல்ல, ஒரு கல் பிரமிட்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய வெயிட் மாற்றம் எவ்வளவுன்னா 880 டன். இந்த ஒரு கல்லுடைய வெயிட் மாற்றம் 880 டன். கிலோல எவ்வளவு சொன்னா தெரியுங்களா? 880,000 கிலோ. ஒரு கல்லுடைய வெயிட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கல். இது எல்லாமே சகோதர சகோதரிகளே பாருங்க, சொல்லும் போது பிரமிப்பா தெரியாது, ஆனா யோசிச்சு பார்க்கணும். இது கட்டப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன்னால ரொம்ப கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ஸ்டோன் பிளாக்ஸ் எப்படி வெட்டி எடுத்தாங்க, எங்க இருந்து வெட்டி எடுத்தாங்க, வெட்டி எடுத்த இடத்திலிருந்து இது கட்டப்பட்டிருக்கிற இடத்துக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ஆச்சரியம். 800,000 கிலோ உள்ள ஒரு பாறை இருக்குன்னா அழகாக வெட்டின மாதிரி எந்த மெஷின் வச்சு வெட்டிருக்கணும்? கிறிஸ்தவத்துக்கு முன்னால 2000 வருஷத்துக்கு முன்னால. உதாரணத்துக்கு சில கற்கள் இருக்குது, அது இந்த நீளம் வந்து எவ்வளவுன்னா 30 அடி நீளம். 30 அடி நீளம் அங்க நீங்க வருங்களா? இது 20 அடி இருக்கும். அப்ப 30 அடி தான் இன்னும் பாருங்க, 30 அடிக்கு பாறை. அதே போல இன்னொரு 30 அடிக்கு இன்னொரு பாறை, ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நூல் பிடிச்ச மாதிரி அளவு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எக்ஸாக்டா இருக்கு. அப்படின்னா 30 அடி பாறை ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. இடையில நீங்க ஒரு பிசுறு கூட பார்க்க முடியாது. இது இந்த கட்டுமான பணியில இருக்கிறவங்களுக்கு இதனுடைய கஷ்டத்துறை என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு எவ்வளவோ இயந்திரங்கள் வந்திருக்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பட் இன்னுமே 30 அடி நீளம் உள்ள பாறைகளை கரெக்டா செதுக்கி சேர்க்கிற அளவுக்கு மிஷின்ஸ் இல்ல. எப்படி பண்ணிருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்கு முன்னால 2000 வருஷம் முன்னாடி யார் பண்ணாங்க, என்ன மிஷின் இருந்துச்சு, எந்த டெக்னாலஜி இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியம். அதனாலதான் இந்த பிரமிடு பத்தி சிந்திக்கும் போதெல்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாங்க, அது தனியா வச்சிருங்க, மனுஷன் செஞ்சதாருன்னு சொல்றதில்ல. இது மாதிரி ஒரு விஷயம் பார்க்கவே முடியாது. அதனாலதான் பண்டைய 7 அதிசயங்களையும் அது நம்பர் 1, அதுக்கப்பு வந்த 7 அதிசயங்களையும் நம்பர் 1, இன்னைக்கு தனித்தன்மை வாய்ந்த அதிசயமாகவே அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த காலத்துல இருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இதை கட்டியிருக்கிறாங்க. இது எப்ப எக்ஸாக்டா கட்டப்பட்டிருக்கலாம் என்றா, என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன்னால 2170 வருஷத்துல கட்டிருக்காங்க. கிமு 2170ல இந்த கட்டிடத்தை, இந்த பிரமிடா கட்டிருக்கிறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒட்டு மொத்தமா அந்த பிரமிடு கட்டப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கற்பாறைகள் அது எல்லாம் சேர்த்துனீங்கன்னா, பிரமிடுக்கு ஒருவேளை வெயிட் போட்டீங்கன்னா அதனுடைய வெயிட் வந்து 6 மில்லியன் டன்கள் பிரமிடினுடைய வெயிட். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் சுத்துது தலை, அப்படியே பாக்குறீங்க, 6 மில்லியன் டன்னா 60 லட்சம் டன்கள், 60 லட்சம் டன்கள் டோட்டல் வெயிட். ஒருவேளை யாராவது முடிவு பண்றா, இது என்னப்பா, இது ரொம்ப பழைய கட்டடமா இங்க இருக்குது, இடைஞ்சலா, இனி நம்ம என்ன பண்ணிடலாம், இடிச்சிடலான்னு முடிவு பண்ணுச்சுன்னு வைங்க எகிப்து கவர்மெண்ட், அது இருக்கிற இடத்த காலி பண்ணிடலாம் நினைச்சு அந்த பிரமிட அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும்னு வைங்க, அங்க இருக்கிற பாறையெல்லாம் எடுக்கணும், எவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொன்னோம், 60 லட்சம் டன். என்ன பண்ணணும் தெரியுங்களா? எகிப்து கவர்மெண்ட் அட்லீஸ்ட் 1000 டன்கள் வீதம், 1000 டன்னா என்ன பண்ணணும், அந்த பாறைகள் எல்லாம் எடுத்துட்டு போனோம். அப்படி எடுத்துட்டு போனோம்னா அவங்களுக்கு எவ்வளவு ரயில் இன்ஜின் தேவைப்படும்னா, 6000 ரயில் இன்ஜின் வேணும். ஒரு ரயில் இன்ஜினுக்கு 1000 டன் வீதம் அவங்க எடுத்தாதான் இந்த பிரமிட என்ன பண்ண முடியும், இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஒருவேளை வேற இடத்துக்கு மாத்த முடியும், முடியுமா இது? அப்படின்னா இதை செஞ்சு முடிக்கணும்னா எகிப்து கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் அவங்க என்ன பண்ணியாகும், செலவு பண்ணியாகணும், இல்லாட்டி பக்கத்து தேசத்துக்கிட்ட என்ன பண்ணணும், கடன் வாங்கி இந்த பிரமிட அவங்க என்ன பண்ணணும், அதுல வேலையில இன்வால்வ் பண்றது. கிட்டத்தட்ட எகிப்து ஜனங்கள் எல்லாருமே என்ன ஆகும், வேலைக்கு போறதெல்லாம் நிறுத்திட்டு எல்லாம் எங்க வரணும், பாலைவனத்துக்கு வந்துட்டு பிரமிட் கிட்ட கியூல நிக்கணும். நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கட்டடம். அதனால கிட்டத்தட்ட முடியாது, அதெல்லாம அதெல்லாம் செய்ய முடியாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, இது எப்படி இது கட்டப்பட்டு எடுக்கிற விதம் பார்த்தோம்னா நல்லா தெரியுது, இது என்றென்றைக்குமே அந்த இடத்துல நிற்க வேண்டிய ஒரு கட்டடம் என்று உணர்ந்து அது கட்டப்பட்டிருக்கிறார். யாரும் அதை மாற்ற முடியாது, எதனாலையும் அதை அழிக்க முடியாது. அது நிரந்தரமா அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அது இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் அந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்கணும் என்பது நிரூபணமாக சகோதர சகோதரி. சோ இந்த படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எனக்கு அந்த பாயிண்ட் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள்ல இது ஒருவேளை வேற இடத்துக்கு மாத்தணும்னா என்ன பேசுறோம், கால்குலேஷன் என்ன பண்றோம், ரயில் வேணும், எவ்வளவு ரயில் இன்ஜின் வேணும், 6000 ரயில் இன்ஜின் வேணும், இங்க இருக்கிற இந்த பாறைகள் எல்லாம் எடுத்துட்டு வேற இடத்துக்கு போகணும்னு நமக்கு அப்படியே கொஞ்சம் உல்டாவா திங்க் பண்ணீங்கன்னா பாருங்க. இப்ப இங்க இருக்கிறத வேற இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இப்ப இருக்கிற ரயில் இன்ஜின்ல 6000 ரயில் இன்ஜினு, ஒரு தேசத்துல இருக்க ஜனங்கள் எல்லாரும் வரணும், அந்த தேசத்துடைய முழு பொருளாதாரம் பயன்படுத்தணும்னு பேசுறோம் இல்லைங்களா. இப்ப நினைக்க வருதுன்னா நமக்கு இப்ப 4000 வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டின போது இதை கட்டுறதுக்கு இந்த பாறைகள் என்ன பண்ணிருக்கணும், ஜனங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தான் கொண்டு வந்திருக்கணும். எப்படி கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு ரயில் இருக்குது, நம்ம ரயில் இன்ஜின் வச்சு கணக்கு போடுறோம், அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு, எவ்வளவு ஜனங்கள் அதுல ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க, எவ்வளவு வருஷத்துக்கு ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க, இந்த கல்லெல்லாம் எப்படி இருந்ததுனால தூக்க முடிஞ்சது, இன்னைக்கு இருக்குது நமக்கு என்னென்னமோ புல்டோசர் கிரேனு எவ்வளவு வெரைட்டி இருக்குது, அப்ப எல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காது. எங்க இருந்து வெட்டி எடுத்தாங்க, எப்படி இதைய டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, எப்படி வந்து அதை ஒரு அருமையான கட்டடமா அதைய பிக்ஸ் பண்ணாங்க, அதை இவ்வளவு துல்லியமா செஞ்சிருக்கிறாங்க, எல்லாமே ரொம்ப ஆச்சு. கேள்வி வேணா கேட்டுட்டு எழுதிட்டே போலாம், போயிட்டு கடைசி எல்லா கேள்விக்குமே ஒரே பதில் தெரியாது. அதனால இது அமைதியா ஒரு அழகு அரிசியமா சொல்லிடுங்க. இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் கூட கண் வந்து அவங்களுக்கு இதுங்குது. இப்ப நான் வந்து ஜஸ்ட் அதனுடைய வெளிப்புற கட்டுமான விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை சொல்லிடுக்கிறேன். நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்ச விஷயம் நிறைய இருக்கு, அதுல நம்ம இன்னைக்கு பேச முடியாது. அது மாத்திரம் இல்ல, பிரமிட்ல இன்னும் நிறைய சிறப்பு அம்சங்கள் அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. என்ன சொல்றது, மேத்தமெட்டிக்கலா பார்க்கலாம், கணிதம் சார்ந்து, கணிதம்னா உங்களுக்கு புரியுது இல்லைங்களா, கணக்கு சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரமிட்ல சில ஆச்சரியமான உண்மைகள் அங்க இருக்கு. புவியியல் சார்ந்து ஜியோகிராபிக்கலா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அது இருக்கிற இடம், அது அமைஞ்சிருக்கிற இடம், விதம், இது பாத்தீங்கன்னா அது நிறைய உண்மைகளை காண்பிக்குது. அப்புறம் இந்த பிரமிடு கட்டப்பட்டதுக்கும் வானசாஸ்திரத்துக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்கு, அஸ்ட்ரானமிக்கும் பிரமிடுக்கும். இதெல்லாம் நம்ம இப்ப பேசணும்னா கண்டிப்பா நான் பேசலாம், புரியாது யாருக்கும், நானே கூட கொஞ்சம் அறமுறையா தான் புரிஞ்சு என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஏன்னா எல்லாம் ரொம்ப ஸ்காலர்லி ரைட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பிரமிடுடைய விஷயம். ஒன்னு ரெண்டு நான் உங்களுக்கு அங்க சொல்ல முடியும். கணிதம் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, ரொம்ப சுருக்கமா சொல்லிடுவேன், ஏன்னா பொதுவா அது பிடிக்காத சப்ஜெக்ட், படிச்ச போதே நமக்கு ஒன்னு ரெண்டு தான் நிலையில் நின்று இருக்கும், அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வரதுல. ஆனா மேத்ஸ்னா நம்ம கண்டிப்பா ஒண்ணு ஞாபகம் வச்சிருப்போம் சரிங்களா. கணக்குல நீங்க எது வேணாலும் கண்டுபிடிக்கணும்னா ஒரு முக்கியமான வேல்யூ இருக்கு. உதாரணத்துக்கு மன்னிக்கணும், நம்ம ஃபார்முலாக்குள்ள தான் போறேன். இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு அப்படின்னா என்ன பண்ணுவோம், பயர் ஸ்கொயர் அப்படின்னு வருது பாருங்க. இது வட்டத்துக்கு, அது கட்டத்துக்கு, முக்கோணத்துக்கு, சதுரத்துக்கு, செவ்வகத்துக்கு, கியூபாய்டு, என்னென்னவோ இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே அந்த ஃபார்முலால வந்து உட்காந்து சம்பந்தம் வேலை ஒன்னிக்கும். என்னன்னா பை இல்லைங்களா, பை 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 வேல்யூ. கஷ்டப்பட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வரலாம். 22/7 அதனுடைய வேல்யூ வந்து 3.14 வரும். இது எடுக்கு பாருங்க, ஒரு இது அவரு ஒரு ஒரு செவ்வகம் சதுரமா இருக்கட்டும், அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஹைட்டு அதனுடைய வித் எல்லாம் எடுப்போம். ஆனா திடீர்னு சம்பந்தங்கதான் இந்த பை வேல்யூ என்ன பண்ணுவோம், போடணும். போட்டு நீங்க சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். சோ அப்போ பை இல்லைனா கணிதம் இல்லை, வீடுகள் கட்ட முடியாது, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண முடியாது, என்ஜினியர்ஸ் வந்துட்டு வேலையை ரிசைன் பண்ணி போயிடுவாங்க. பை மாத்திரம் இல்லாட்டி தேர் இஸ் நோ மேக்ஸ். அப்படிதான் இருக்கு அந்த பைங்கிற வேல்யூ. இது எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா கிபி 600 தான் மனுஷன் கண்டுபிடிச்சான் பை அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அது வந்துட்டு வட்டத்தினுடைய அரை வீக்கத்துக்கும் அதனுடைய சுற்றளவுக்கும் உள்ள சம்பந்தம். இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டாம், விட்டுடலாம் சரிங்களா. நான் சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான் சொல்லி ஆகுங்க வழி. சோ இது ரொம்ப முக்கியம், இது வச்சாதான் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண முடியும். மனுஷன் கண்டுபிடிச்சது கிபி 600. பட் என்ன ஆச்சரியம்னா கிறிஸ்துவுக்கு முன்னால 2170 எழுதப்பட்ட பிரமிட் ரொம்ப கிளியரா அந்த பை வேல்யூனுடைய அம்சத்தை தனக்குள்ள அங்க கொண்டிருக்குது. அந்த ஒரு துல்லியமான விவரத்தை பயன்படுத்தி அதனுடைய கட்டமைப்பு அங்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அருமையா புரிவார். தலை சுத்து 4000 முன்னால கட்டப்பட்ட இந்த ஒரு பிரமிடுல இந்த விஷயம் இருக்குது. ஆனா இந்த விஷயத்தையே மனுஷன் எப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிபி 600 ஆறாம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொழுது ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி நம்ம இது நம்ம அங்க புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அது அமைஞ்சிருக்கிற விதம் அந்த புவியியல் சம்பந்தமா அது நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். நம்ம சொல்லல, ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். பிரமிட் வந்து பூமியினுடைய மைய புள்ளி, அவ்வளவுதான். பூமி என்ன ஷேப், என்ன வடிவம், பூகோளம் என்ன வடிவம், உருண்டை, 3D 2D சொன்னீங்கன்னா வட்டம். வட்டத்துக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு சென்டர் இருக்கணும். பூமிக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு சென்டர். சென்டர் என்ன கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா நீங்க ஒருவேளை அவ்வளோ பெரிய காம்பஸ் எடுத்து வந்து அது மையத்துல வச்சுட்டு பூமி நீங்க வட்டம் போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அந்த முள் எங்க வைக்கணும் தெரியுங்களா, எக்ஸாக்டா பிரமிடு மேல வைக்கணும். ஏன்னா சென்டர்ல அது பிரமிடு வந்து கட்டப்பட்டது. பரப்பளவு விஷயத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா கூட பூமியினுடைய மத்திய பகுதியில இந்த பிரமிடு அங்க கட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது மாத்திரம் இல்ல, பிரமிடினுடைய அந்த 4 பகுதி இருக்கு பாருங்க, 4 முனைகள், ஒவ்வொரு முனையும் கிளியரா காண்பிக்குது 4 திசைகள். ஒவ்வொரு முனையும் ரொம்ப எக்ஸாக்டா எப்படி ஒரு காம்பஸ் காமிக்குது பாத்தீங்களா, இதுதான் நார்த், இது வந்து ஈஸ்ட், இது வந்து சவுத், இது வந்து வெஸ்ட் காமிக்குது பாருங்க காம்பஸ். அது போல இந்த பிரமிடு இந்த பூமியின் மத்தியில இருக்கு. பூமியின் மத்தியிலிருந்து அதனுடைய முனைகள் இருக்கிற திசை பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு காம்பஸ் திசைகளை காண்பிக்கிறது போல இந்த பிரமிடுடைய 4 முனைகளுமே 4 திசை நோக்கி அங்க இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். அதே போல இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சில அளவுகள், அதுல விகிதங்கள், அதை கூட்டி கழிச்சு பெருக்கி அதோட இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 365 அப்படிங்கிற அந்த உண்மை கிளியரா உங்களுக்கு பிரமிடு காண்பிக்குது. ஏன்னா அதோட சுற்றளவு 365.24 cubic. அதாவது 365 என்னது, ஒரு வருஷத்துக்கு ஆக்சுவலா டைம் வந்து என்னது, பூமியானது சூரியனா முழுமையா ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுற 4. பிரமிடினுடைய அந்த 4 பக்கத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா கரெக்டா 365.24 வரும். எக்ஸாக்டா ஒரு சூரிய வருடத்தினுடைய அளவை அது தனக்குள்ள அங்க கொண்டிருக்குது. அப்புறம் அதனுடைய உயரத்துக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள தொடர்புல என்ன அருமையா காண்பிக்குதுன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ எக்ஸாக்டா அந்த தூரத்தை மைல்கள்ல பிரமிடு தனக்குள்ள அங்க பெற்றுடு. சோ இதெல்லாம் நான் நிரூபிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கணக்கா போடணும், வேண்டவே வேண்டாம் சரிங்களா. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், அவ்வளவுதான் போகும். சோ பிரமிடு சகோதர சகோதரிகளே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சோ அதனுடைய அது கட்டப்பட்டிருக்கிற விதம், அதுல அது கட்டப்பட்ட விதம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில அறிவியல் சார்ந்த உண்மைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது பூமியினுடைய விஷயங்களே, சூரியனுடைய விஷயங்களே எல்லாவற்றையும் தனக்குள்ள பெற்றிருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ரொம்ப டவுட் ஆகும். இவ்வளோ விசேஷ தன்மையோட கட்டப்பட்டிருக்கிற இந்த பிரமிடு எப்படி மனுஷன் கட்டியிருப்பான்? அது எப்ப 4000 வருஷத்துக்கு முன்னால மனுஷன் இது எப்படி கட்ட முடியும் அப்படிங்கும் போதுதான் இன்னொரு வசனம் நமக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும். அந்த வசனத்துல அந்த பிரமிட் பத்தி இருக்கு. வசனம் இடங்கள் பண்ணீங்க, சங்கீதம் 118:22.
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று.
பாருங்க இங்க ஒரு வசனம் இதுல எட்டி இருக்கு பாருங்க, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே என்னாயிடுச்சு, கடைசியில் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. சரி, ஏசாயா 28:16.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் விலையிட பெற்றதும்
பாருங்க இங்கேயுமே அதே கல்லு பத்தி தான் பேசுறாரு. ஆனா இங்க எப்படி சொல்றாருன்னா, அத நான் ஒரு அஸ்திபார கல்லா நான் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான எப்படி இருக்கும், மூளை கல்லாக அங்க இருக்கும். ரெண்டு வசனத்தையும் நீங்க எடுத்து மெடிடேட் பண்ணீங்கன்னா ஒரு கல்லு தான் பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த ஒரு கல் எப்படி இருக்குன்னா, அது அஸ்திபார்கல், அதே சமயத்துல அது வந்து மூளைக்கல், அதே சமயத்துல அந்த கல் வந்து இல்ல இல்ல இன்னொரு கல் இல்ல 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 தலைக்கல் இல்லைங்களா, பொசிஷன் மாத்திரம். ஒரு கட்டடம் எடுத்துட்டீங்கன்னா இந்த கல் அந்த கட்டடத்துல இருக்குது, அந்த கட்டடத்துல அந்த கல் எப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருக்குன்னா அது அஸ்திபார கல்லா இருக்கு, அது மூளை கல்லா இருக்குது, அதுவே தலை கல்லாகவும் அப்படி இருக்கு. எப்படி ஆச்சரியம், ஒரே கல்லு ஒரு கட்டடத்துல இருக்கு, அந்த கல்லு அந்த கட்டடத்துக்கு அஸ்திபார கல்லு, அந்த கல்லு அந்த கட்டடத்தினுடைய மூளை கல்லு, அந்த கல்லு அந்த கட்டடத்தினுடைய தலைக்கல். ஏன் தவிர இதுல என்ன தவிர கஷ்டம் இருக்க முடியாதான்னு நீங்க கேட்கறீங்களா? சரி, நாங்க மறுபடியும் கேள்வி கேட்கறோம், அஸ்திபார கல் கட்டடத்துல எங்க இருக்கும்? கீழே. இப்போ மூளை கல்லு கட்டடத்துல எங்க இருக்கும்? மூளையில இருக்கும். எத்தனை மூளையில இருக்கும்? சரி, 4 மூளை இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு மூளையில இருக்கும். ஒரு கட்டடத்தினுடைய தலைக்கல் கட்டடத்துல எங்க இருக்கும்? எங்க இருக்கும் தலைக்கல்? எங்க இருக்கும்? மேல இருக்கும். ஒரு கல்லு அதுவே அஸ்திபாரக்கல்லாம், அதுவே மூளைக்கல்லு, அதுவே தலைக்கல். வேணா நீங்க திருநெல்வேலி முழுக்க சர்வே, எந்த கட்டடத்திலேயாவது ஒரு கல், அது அஸ்திபாரக்கல், அது மூளைக்கல், அது தலைக்கல். இந்த கட்டத்துல இந்த ஒரு கல்ல இந்த 3 ரோல் பிளே பண்ணுறது சொன்னீங்கன்னா ரொம்ப ஆச்சு பார்க்க முடியாது. சாதாரணமா எந்த கட்டத்திலையும் ஒரே கல்லு இந்த 3 ஸ்தானத்திலயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. உலகம் முழுக்கம் எந்த கட்டடத்துல தான் ஒரு கல், ஆனா அது அஸ்திபாரக்கல், அது மூளைக்கல், அதுவே தலைக்கல்லும்னா ஒரே கட்டடம் பிரமிடு தான். எப்படி அது பிரமிடு என்று கேட்டீங்கன்னா பாருங்க, அதனுடைய தலைக்கல் எங்க இருக்கும்? மேல உச்சியில இருக்கும் பாருங்க. தலைக்கல் எடுத்தீங்கன்னா அது தலைக்கல். நெக்ஸ்ட் அது ஒரு மூளைக்கல்லா? மூளையா இல்லைங்களா? அது எங்கதான் இருக்குது? அது மூளையில தான் இருக்கு. சரிங்களா, அது ஒரு மூளைக்கல். நெக்ஸ்ட் அதுவே என்ன இருக்குது? அது எப்படி அஸ்திபாரக்கல்? அஸ்திபாரக்கல் எங்க இருக்கணும்? கீழே இருக்கணும். எந்த கட்டடத்துக்கு? சரிங்களா, கீழே இருந்து கட்டப்படுற கல்லுக்கு அஸ்திபாரம் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். ஆனா பிரமிடு வந்து எங்க இருந்து கட்ட மாட்டாங்க, கீழே இருந்து கட்ட முடியாது, கட்டவே முடியாது உங்களால. அதுக்கு முதல்ல எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அது எப்படி இருக்குது மேல இருந்து கட்டுவாங்க உடனே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு கேட்பாங்க, எனக்கு புரியல அந்த பாயிண்ட் மாதிரி எப்படி மேல இருந்து எல்லாம் வச்சு அந்தரத்துல அப்படி நீங்க அதனுடைய டிசைனிங் அதனுடைய பிளானிங். இப்போ ஒரு கட்டடம் எவ்வளவு ரூம் எவ்வளவு விஸ்தாரமா வரணுங்கிறத எது வந்து பேஸ் பண்ணும் அந்த அஸ்தி பாரத்திலேயே வச்சிருவாங்க, டிசைன் பண்ணிடுவாங்க அஸ்தி பாரத்திலேயே அதான் அஸ்தி. ஆக்சுவலி அஸ்தி பாரம் அதுதான், அந்த அஸ்தி பாரத்தின் மேல அந்த கட்டடம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா எழும்பும். சோ அஸ்தி பாரத்தை நீங்க எப்படி டிசைன் பண்ணி எடுக்கிறீங்களோ அது போலவே அந்த கட்டடம் என்ன ஆகும் எழும்பும், அதுதான் அஸ்தி பாரத்தை. சோ இந்த பிரமிடுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கீழே இருந்து பண்ண முடியாது. பிரமிடு கட்டணும்னு முயற்சி பண்ணா முதல்ல நீங்க பிளான் பண்ண வேண்டியது அதனுடைய டாப் ஸ்டோன் தலைக்கல் எப்படி இருக்கணும், எந்த ஆங்கிள் அது பிரியணும், எந்த அளவுல இருக்கணும்னு நீங்க தலைக்கல்ல பிக்ஸ் பண்ணிட்டு தலைக்கல் இந்த ஆங்கிள் விரியுது அப்படின்னா அந்த கட்டடம் எவ்வளோ உயரத்துக்கு அந்த ஆங்கிள் வரும் பிளான் பண்ணி அப்படித்தான் கட்ட முடியும். அப்படின்னா பிரமிட கட்டுறதுக்கு முதல்ல நீங்க பிளான் பண்ண வேண்டியது எதைத்தான் பண்ணணும், தலைக்கல் தான் பண்ணணும். அது பாருங்க நீங்க அப்படி பிளான் பண்ணி முதல்ல என்ன உருவாக்கிடுவீங்க அந்த தலைக்கல்ல உருவாக்கிடுவீங்க. ஆனா அது முதல்ல என்ன பண்ண முடியாது பிரமிட்ல வைக்கவே முடியாது, பிளான் பண்ணி ஓரத்துல தூக்கி போட்டுவாங்கதான் வசனம் சொல்றாரு. அது பிரமிட அதை பிளான் பண்ணிட்டு அந்த பிளான் படி நீங்க கீழே இருந்து என்ன பண்ணுவீங்க கட்டடத்தை எழுப்பும் போது அந்த தலைக்கல நீங்க எந்த இடத்துலயுமே என்ன பண்ண முடியாது பிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்தடுத்து வச்சு பார்த்தாலும் இடிச்சுட்டு இருக்கும், ஏன்னா அதுக்கு வித்தியாசமான ஒரு எத்தனை மூளைகள் இருக்கும் அதுல பிரமிட்ல கொஞ்சம் கண் மூடி கற்பனை பண்ண கீழே எவ்வளவு மூளை முனைகள் முனைகள் நான் அது மேல இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு கல் எடுத்து ஒரு பில்டிங்ல எங்கேயாவது வச்சீங்களா வைக்க முடியாது, எங்க வச்சாலும் குத்திக்கிட்டு நின்றுட்டு இருக்கு ரொம்ப இடங்கள்லாம் இருக்கு. என்ன பண்ணிடுவீங்க தூக்கி தூக்கி அதே போட்டுடுவீங்க. ஆனா அது கம்ப்ளீட் ஆயிட்டு கிட்டத்தட்ட இந்த தலைக்கல் வரைக்கும் பேசினதுக்கு அப்புறம் இப்ப நீங்க பாப்பீங்க இந்த கல்லு அப்பதான் என்ன பண்ணுவீங்க அதை தூக்கி மேல அங்க வைக்க முடியும். கட்டுகிறவர்கள்னால ஆகாது என்று தள்ளின கல் அதுவே தலைக்கு என்ன ஆயிடுச்சு மூளைக்கு தலைக்கல், மூளைக்கும் சரி தலைக்கல்லாவும் சரி அதாயிடும், அதுவே அந்த கட்டிடத்துக்கு அஸ்திபாரக்கல். பாருங்க இந்த பிரமிட்னுடைய அந்த பிரம்மாண்டம் கட்டமைப்பு அதுல புதஞ்சு கிடைக்கிற அறிவியல் உண்மைகள் ரொம்ப ஆச்சரியம் நமக்கு. கண்டிப்பா இவ்வளோ சிறப்பு அம்சங்களோட மனிதன் இது கட்டுவதற்கு வாய்ப்பு இல்ல, யார் கட்டியிருப்பாங்க இங்க வசனம் பாருங்க தேவன் கிளீன வசனத்துல வைக்கிறாங்க ஒரு கட்டடம் பத்தி, அந்த கட்டடம் கண்டிப்பா பிரமிடையே அங்க குறிக்குது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த பிரமிடு சகோதர சகோதரிகளே ரொம்ப தெளிவா இருக்குது, கட்டினது கண்டிப்பா யார் வச்சுதான் மனுஷங்களை வச்சுனா, பட் இதனுடைய ஆர்கிடெக்ட் யாரு தேவன் தான் ஆர்கிடெக்ட். ஆனா யார் வச்சு கட்டிட்டாங்க எதுக்கு இனிமேல் பாடத்துக்குள்ள போகலாம். ஆனா இது யார் வச்சு கட்டிருக்கிறாங்க இது அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் நீங்க படிப்போம் மெல்கிசே. இவர் யாருன்னா ஆபிரகாமே இவருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு தசம பாகம் கொடுத்திருக்கிறாங்க. ஹிஸ்டரியில நீங்க போய் போய் பாத்தீங்கன்னா ஹிக்ஸாஸ் அப்படிங்கிற ஒரு ஜனம், அதாவது இவர்கள் வந்துட்டு ஒரு இடத்துல பெர்மனண்டா இருக்க மாட்டாங்க, இவர்கள் அங்க இங்க அலைந்து தெரியக்கூடிய ஒரு ஜனம். அந்த ஜனங்களினுடைய ராஜா தான் மெல்கிசேதே. இவர் தான் இந்த பிரமிட கட்டியிருக்கலாம் என்று நமக்கு அங்க ஒரு ஒரு விசுவாசம் அங்க இருக்கு. ஏன்னா அந்த வரலாற்று இந்த பிரமிடினுடைய வயசு இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் போது இந்த அந்த பிரமிட் கட்டப்பட்ட சமயத்துல எகிப்துல ஒரு 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 ரெக்கார்டு இருக்குது. என்ன சொல்றாங்க எகிப்து ஜனங்கள்னா அந்த சமயத்துல நைல் நதி வற்றி போயிடுச்சான், எகிப்தினுடைய செல்வ செழிப்பிலே இருந்தா காரணம் நைல் நதி தான். அது வற்றி போன உடனே மிகப்பெரிய பஞ்சமே எகிப்து தேசத்துல அங்க வந்துடுது. அந்த சமயம் பார்த்துட்டு எகிப்துக்குள்ள ஒரு ஜனம் வினோத மானச்சனம் பிரவேசிச்சிருக்கிறாங்க. பொதுவா ஒரு தேசத்துக்குள்ள இன்னொரு ஜனம் நுழைந்தா என்ன நடக்கும், சண்டை நடக்கும், அவங்கள தங்கள் பலத்தை காமிச்சு அவங்களை தங்களுக்கு அடிமையாக்குவாங்க. ஆனா இப்போ எகிப்துக்குள்ள நுழைஞ்ச ஜனம் ரொம்ப அமைதியா நுழைஞ்சிருக்கிறாங்க, நுழைஞ்ச உடனே அவங்க செய்த ஒரே காரியமா ரெக்கார்ட் ஆகிருக்கிறது என்னன்னா, எகிப்துல இருந்த எல்லா விக்கிரகத்தையும் நொறுக்கி தள்ளிடுக்கிறாங்க அந்த ஜனம். வேற எதுவும் பண்ணல, ஜனங்களே எதுவும் பண்ணல, விக்கிரகத்தை எல்லாம் நொறுக்கி தள்ளிட்டு கொஞ்சம் காலம் எகிப்துல இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த கொஞ்சம் காலம் கழிச்சுட்டு எப்படி அமைதியா வந்தாங்களோ அப்படியே அமைதியா போயிட்டாங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க, ஏன் அவங்க அமைதியா இருந்தாங்க, ஏன் இந்த விக்கிரகங்களை மாத்திரம் ஒடுக்குனாங்க, எந்த அந்த காலத்துல அவங்க அங்க இருந்து என்ன பண்ணுனாங்க, அப்புறம் ஏன் அமைதியா போனாங்க ஒன்னும் தெரியல. ஆனா இவங்க வந்த போது அது வரைக்கும் இருந்த பஞ்சம் மாறி போய் எகிப்து ஜனங்கள் எல்லோருக்குமே என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. இவங்க ஒருவேளை இந்த சமயம் தான் அந்த பிரண் மீது கட்டப்பட்டிருக்கலாம். தேவன் அவருடைய மேலான வழி நடத்துதல்ல இந்த ஜனங்களை அனுப்பிச்சு அவருடைய மேலான திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான இந்த பிரமிட அந்த ஜனங்களை வச்சே கட்டுவதற்கு இந்த ஏற்பாடு பண்ணி அந்த கட்டடம் கட்டப்பட்டது நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம பைபிளுக்குள்ள போய் அந்த பிரமிட பத்தி நாம ஆழமாக புரிந்து கொள்ளலாம். எப்படி இது தேவன் திட்டம் பண்ணி அவருடைய வல்லமையில மனிதர்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடம் மாத்திரமில்ல, அப்படி தேவனையே அவ்வளோ பிரயாசம் எடுத்து ஒரு கட்டடத்தை பூமியில கட்டணும், அதுல என்ன விசேஷம் இருக்குது என்பதை நம்ம இந்த வசனங்களுக்குள்ள போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். பாருங்க அந்த வசனம் பாருங்க, இப்போ ஏசாயா 19:19
அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும்.
பாருங்க, அக்காலத்துல எகிப்து தேசத்தின் நடுவுல கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமுமாக சம்பவமும் இருக்கும். இந்த எகிப்து தேசத்துல கர்த்தருக்காக இருக்கக்கூடிய அந்த பலிபீடம் அதனுடைய எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தம்பம் வேற எதுவும் இல்ல, இந்த மகா பிரமிடுதா என்பது நம்ம உறுதியா நம்ம நம்புறோம். இது வேற எங்க கன்ஃபார்ம் பண்ணலாம், எரேமியா 32:20 வாசிங்க. சோ எகிப்துல இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை தேவன் கட்டுவார் என்பது வேற எங்கேயாவது இருக்குதான்னா, இப்போ எரேமியா 32:20 வாசிங்க.
இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரை எகிப்து தேசத்திலே செய்து.
என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாரு, இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரை என்ன பண்ணிருக்கிறீங்க, எகிப்து தேசத்துல செஞ்சிருக்கிறீங்க. இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவன் சில அற்புதம் செஞ்சிருக்கிறாரு எந்த தேசத்துல, எகிப்து தேசத்துல. அது எந்த நாள் வரைக்கும் இருக்குது, இந்நாள் வரைக்கும் இருக்குது. தேவன் எகிப்து தேசத்துல செஞ்ச அற்புதம் அடையாளம் இந்த நாள் வரைக்கும் இருக்குது, என்ன அந்த கிரேட் பிரமிடு. தெளிவா அந்த கிரேட் பிரமிடையே அங்க குறிக்குது. பாருங்க அது என்ன சொல்லுதுன்னா, அக்காலத்தை எகிப்து தேசத்தின் நடுவுல இந்த என்ன சொல்ற வசனத்துல கர்த்தருக்கு ஒரு, பாருங்க அது எங்க இருக்கு, மாமா பிரமிடு, பிரமிடு எங்கதான் இருக்கு, இப்போ இந்த தேசத்துல தான் இருக்கு, எகிப்துல தான் இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, எகிப்துல எங்க இருக்கும், நடுவுல இருக்கும், நடுவுல இருக்கா பிரமிடு, எக்ஸாக்டா நடுவுல இருக்கு. ஏன்னா எகிப்து எப்படி இருக்குன்னா தேசத்தினுடைய அமைப்பு கொஞ்சம் வித்தியாசம், அத ரெண்டு பாகமா அவங்களே பிரிக்கிறாங்க, மேல் எகிப்து கீழ் எகிப்து. சோ மேப்ல எகிப்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஹாஃபா பிரிச்சிருவாங்க, பாதியா பிரிப்பாங்க கரெக்டா, அதுல மேல இருக்கிற பகுதியா கீழ் எகிப்துன்னு அழைக்கிறாங்க, கீழ இருக்கிற பகுதியா மேல எகிப்து அங்க அழைக்கிறாங்க, அப்பர் ஈஜிப்ட் லோயர் ஈஜிப்ட். சோ இந்த ரெண்டு பாகத்துக்கு இடையில என்ன இருக்குது, அந்த மத்திய கோடு, இந்த கோட்ல தான் எது அமைஞ்சிருக்கு ரொம்ப தெளிவா, கிரேட் பிரமிடு அமைஞ்சிருக்கு. சோ வசனம் நிறைவேறிட்டு அது எங்க இருக்கும், எகிப்தின் நடுவுல. அதே சமயம் அது எங்கேயும் இருக்கும், ரொம்ப இதெல்லாம் ரொம்ப வினோதம், இதெல்லாம் தேவன் மாத்திரம் தான் செய்ய முடியும். பாருங்க அந்த பிரமிடு எகிப்தின் நடுவுலயே இருக்கும், அதே சமயத்தில் எகிப்தின் எல்லையோரத்திலையும் இருக்கும். அப்படி முடியுமா? நடுவுலயும் இருக்கணும், புரியலீங்களா உங்களுக்கு? நடுவுலயும் இருக்கணும், எல்லையிலையும் இருக்கணும். அது எப்படி நடுவுலயும் இருக்கணும், எல்லையிலையும் இருக்கணும்? நடுவுல இருந்து எல்லை வரைக்கும் இருக்கணும். அப்படி எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. பிரமிடு இருக்கும் எகிப்துல நடுவுல, அதே அது எப்படியும் இருக்கும்னா அது எல்லையிலையும் இருக்கும். அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதான் அந்த எகிப்தை எப்படி பிரிக்கிறாங்க, ரெண்டு ரெண்டு எகிப்தா பிரிக்கிறாங்க, கீழ் எகிப்து மேல் எகிப்து, நடுவுல எகிப்து, மன்னிக்கணும் அந்த பிரமிடு. இப்ப அந்த பிரமிடு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு வகையில கீழ் எகிப்தின் எல்லையிலையும் இருக்குது, மேல் எகிப்தின் எல்லையிலையும் இருக்கு. ரெண்டுக்குமே என்ன சொல்லலாம், நடுவுலையும் இருக்குது. சோ சோ அந்த எகிப்து ரொம்ப எக்ஸாக்டா இந்த பிரமிடு வந்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அங்க இது மூலம் அங்க புரிஞ்சு கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. சரி, அதே அந்த அந்த பிரமிடு எப்படி இருக்கும்னா, 20 வசனத்துல அது சேனைகளின் கர்த்தருக்கு ஒரு அடையாளமும் சாட்சியும். பாருங்க இந்த பிரமிடு எப்படி இருக்கும்னா, எகிப்துல ரொம்ப நம்ப முடியாத வகையில அதனுடைய மையத்திலையும் அதனுடைய எல்லையிலையும் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல இருப்பதின் மூலம் அது தேவனுக்கு ஒரு அடையாளமாகவும் சாட்சியாகவும் இருக்கும். பாருங்க இந்த பிரமிடு தேவனுக்கான ஒரு அடையாளம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், மனிதர்களை சிருஷ்டித்தவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்று. ஏன்னா அந்த அடையாளத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் சான்று, ப்ரூஃப். தேவன் என்று ஒருத்தர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அருமையான சான்று போல இந்த பிரமிடு இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு பிரம்மாண்டமான அம்சங்களை உள்ள அடக்கியிருக்கும். நெக்ஸ்ட், அது கர்த்தருக்கு எப்படியும் இருக்கும், ஒரு சாட்சியாகவும் இருக்கும். சாட்சி பாருங்க, இப்போ சொல்லுங்க, கர்த்தருக்கு நம்ம கிட்ட எல்லாம் ஒரு சாட்சி இருக்குது. என்ன சாட்சி? கர்த்தரை சாட்சி, கர்த்தருக்காக சாட்சி கொடுக்கிற ஒரு விஷயத்தை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்காரு. என்னது அது? பைபிள். தேவனை பற்றி சாட்சி கொடுக்குது, அவருடைய வார்த்தைகள் அடங்கினா இந்த பரிசுத்த வேதாகமும். அதுபோல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனத்துல இந்த பிரமிடு எப்படி இருக்கும், கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். எப்படி சாட்சினா, ரெக்கார்ட், இங்கிலீஷ்ல பதிவு செய்தல். தேவன் சில விஷயங்களை இந்த பிரமிடுல பதிவு செஞ்சிருக்கிறார். எப்படி? அவருடைய வேதத்துல அவர் மனுக்குலத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த மாபெரும் தெய்வீக திட்டத்தை தேவன் பதிவு செஞ்சிருக்கிறாரோ, அது போல இந்த பிரமிடு கூட ஒரு விஷயத்துக்கு, ஒரு விஷயத்தை தன்னுள் பதிவு செய்திருக்கும். அது என்ன விஷயம்னா சகோதர சகோதரிகளே, பைபிள் என்ன வச்சிருக்குதோ அதே விஷயம். அதாவது மனுக்குலத்துக்காக தேவன் ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பின் திட்டம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல எப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ அதே போல இந்த ரட்சிப்பின் திட்டம் நம்மால் எங்கேயும் பார்க்க முடியும்னா இந்த மகா பிரமிடுல பார்க்க முடியும். அதுதான் நமக்கு ஆச்சரியம். கடைசி ப்ரூஃப், இந்த பிரமிடு மனுஷன் கட்டினது கிடையாது, இது சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதர்களை கொண்டு அந்த கட்டிட்டு. அந்த பிரமிடு அவருக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அவர் இந்த மனுக்குலத்துக்கு ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பின் திட்டத்தை சாட்சியாக தன்னுள்ள அடக்கிட்டு அதை மனுக்குலத்துக்கு அறிவிக்கக்கூடியதாகவும் இந்த கட்டணமே அங்கு இருக்கும். எப்படி பிரதர் நம்ம சொல்ல முடியும், இந்த பிரமிடுக்குள்ள போயிட்டு இந்த ரட்சிப்பின் திட்டம் அடங்கி இருக்குது? கர்த்தர் இயேசு பூமியில் இருந்த போது ஆச்சரியமா ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். பொதுவாக அதை பத்தி அதிகமா யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆனா அந்த வசனம் கூட நாம விசுவாசிக்கிறோம், கிளியரா பிரமிடை தான் புரியுது. அந்த வசனம் படிங்க, லூக்கா 19:40.
அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு கடாசி மரத்தில்
இல்ல இல்ல 19:40 லூக்கா.
அவர்
பாருங்க, இது உங்களுக்கு தெரியும், கத்திரேஸ் அந்த கழுதையின் மீது கவனி வரும்போது எல்லாரும் மோசம்தான் மோசம்தான் சொல்றாங்க. அப்ப அந்த பரிசெயர் சரிசெயர் வந்துட்டு என்ன சொல்றாங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கன்னு கத்திரேசு கிட்ட சொல்லும் போது கத்திரேஸ் இந்த வார்த்தையை சொல்றாரு, இவர்கள் பேசாமல் இருந்தால் எதுவே கூப்பிடும். இவங்க வந்து என் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க, அதன் மூலம் பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஒருவேளை நீங்க அவங்களை சும்மா இருங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க சும்மா இருந்தா கூட இந்த வேலை யார் எது செய்யும், கல்லுகள் செய்யும். அப்ப கல்லுகள், ஒரு கற்கள் இருக்கு, அது செய்யும் தேவனை மகிமைப்படுத்துற விஷயம். இது இது எந்த கல் பத்தி இயேசு குறிப்பிடுறாருனா, வேற எதுவும் இல்ல, பிரமிடு பத்தியே தான் அங்க சொல்றாரு. எப்படின்னா, வேதத்துல புதைஞ்சு கிடைக்கிற மனுக்குலத்துக்கான ரட்சிப்பின் திட்டம் அப்படியே எங்க பதிவாகி இருக்குன்னா, இந்த மகா பிரமிடுக்குள்ள. இந்த பிரமிடு சாட்சி கொடுக்கும் தேவனுக்காக, இது தேவனுக்கான ஒரு அருமையான அடையாளமாகவுமே அங்க இருக்கும் என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ எப்படி இந்த விஷயம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, இவ்வளவு நேரம் பிரமிடுடைய வெளிப்புற விஷயங்கள் பத்தி தியானிச்சோம், இப்ப பிரமிடுக்கு உள்ள போகும். சோ இப்போ அந்த பிரமிடுக்குள்ள போய் அதுக்கு உள்ள எப்படி கட்டப்பட்டிருக்கிற விஷயங்கள், அது எதுக்கு அடையாளம், அது எப்படி தேவனுடைய திட்டத்தை நமக்கு அருமையாக காண்பிக்கிறது என்பது நம்ம அங்க பார்க்கலாம். சோ இப்ப வந்துட்டு நான் வந்து கைடு, நீங்க எல்லாம் டூரிஸ்ட் மாதிரி எங்க போறோம், நாம பிரமிடுக்குள்ள போறோம், கொஞ்சம் வழுக்கும் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா அங்க அப்படித்தான் இருக்கே கட்டடம், ஆனா ரொம்ப நுணுக்கமா நீங்க கவனிக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே அங்க பதியாது. சோ இப்போ பிரமிடுடைய அந்த உள் கட்டுமான விஷயங்கள், சோ அது எப்படி சொல்லுவாங்கன்னா, த இன்டீரியர் பேசேஜஸ் ஆஃப் த பிரமிடு. இந்த பிரமிடு ரொம்ப வித்தியாசம், மற்ற பிரமிடுகள் போல பார்வோன் சரீரத்தை உள்ளடக்கினது கிடையாது. இந்த பிரமிடுல என்னதான் இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு சில வாயில்கள், பேசேஜஸ். இந்த பேசேஜஸ் ஒரு சில அறைகளுக்கு கொண்டு போய் விடுது, அவ்வளவுதான். ஒரு சில வாயில்கள், அந்த வாயில்கள் கொண்டு போய் சேர்க்கிற சில அறைகள் இவ்வளவுதான். இப்ப இந்த பிரமிடுக்குள்ள நாம அங்க போவதற்கு முயற்சிக்கலாம். பிரமிடுக்குள்ள போகணும்னு முயற்சி செஞ்சா முதல்ல நம்ம எதுதான் கண்டுபிடிக்கணும், அதனுடைய வாசல். சோ அப்போ அதனுடைய வாசல் கண்டுபிடிக்கணும்னா எங்க தான் தேடணும், கண்டிப்பா அந்த நாலு பக்கத்துல தேடணும். தேடினாங்க அப்படித்தான், யார் தெரியுங்களா, கொள்ளை அடிக்கிறவங்க. ஏன்னா இந்த எகிப்துல இருக்கிற பிரமிடுல எல்லாம் மம்மி இருக்கும், அந்த பார்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அவருடைய பொக்கிஷங்கள்ல அந்த பிரமிடுகள்ல இருக்கும். இது கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்க, கொள்ளையடிப்பது வழக்கம். சோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொள்ளையர்கள் கண்ணுக்கு இந்த பிரமிடு பெரிய ஆச்சரியமா இருக்கு, இருக்கிற பிரமிடுல இதுதான் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இதுக்குள்ளேயே பெரிய பார்வனுடைய சடலம் எங்கதான் இருக்கு, அப்ப இங்கதான் நிறைய பொக்கிஷம் கூட இருக்கும்ட்டு இதை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணான். முயற்சி பண்ணினு ரொம்ப நாளா என்ன பண்ணாங்க சரிங்களா, வாசலை தேடு தேடுன்னு தேடுனாங்க, நாலு பக்கமும் ரவுண்ட் அடிக்கிறாங்க, ரவுண்ட் அடிக்கிறாங்க, ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, வாசல் அங்க இல்லவே இல்லை. இல்ல தேவனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி கல்லர்கள் பத்தி எல்லாம் தெரியும். இந்த வாசல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பிரமிடுடைய வாசல் நிலப்பரப்புல இல்ல, நாலு பக்கம் நீங்க போய் தேடினாலும் வாசல் கண்டுபிடிக்க முடியாது. மறா இதனுடைய வாசல் எங்க வச்சு கட்டிருக்கிறாங்கன்னா, தரைமட்டத்திலிருந்து 50 அடி உயரத்துல அதனுடைய வாசல் அங்க கட்டிருக்கிறாங்க. என்ன கட்டடம், வரவேற்கிறதுல எப்படி போய் வரவேற்க முடியும், மேல நின்று உள்ள வாங்க சொல்ல முடியும். ஒருவேளை அது ஒரு வீடு மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப வினோதமா கட்டிருக்கிறாங்க, பட் எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. நம்ம அதுதான் இப்ப நம்ம இப்ப என்ன பேசுறோம்னா, அது அதனுடைய அம்சங்கள் நீங்க ஜஸ்ட் அப்படியே கிராஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அது அப்படியே வசனங்களுக்குள்ள கொண்டு போய் பார்க்கணும். முதல் விஷயம், இந்த பிரவீனுடைய நுழைவாயில் எங்க வைக்கப்பட்டிருக்குன்னா, தரைமடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துல வச்சிருக்கிறான். வாசல் ஒரு வழியா கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு அந்த வாசலுக்குள்ள ஸ்டெப் எடுத்து வச்சீங்களே உங்களுக்கு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எப்படி இருக்கும், அங்கிருந்து உள்ள வரும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டா நீங்க சமதளமா நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் மேல இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இங்க வாசலுக்குள்ள நீங்க கால் எடுத்து வச்சீங்கன்னாவே அது எப்படி போகுதுன்னா அந்த பாதை கீழ் நோக்கி போகுது. சோ இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 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 வாயிலுக்கு அந்த வாசல்ல இருந்து போகிற அந்த வாயில் பேசேஜுக்கு த டிசெண்டிங் பேசேஜ் அப்படின்னா அந்த பாதை அந்த வாயில் எப்படிப்பட்ட பாதைக்குள்ள வழி நடத்துதுன்னா கீழ் நோக்கி போகிற பாதைக்கு வழி நடத்துது. அதுவும் எப்படி இருக்குன்னா நீங்க நடந்து நின்றுட்டாலே நடக்க முடியும். நீங்க என்ன பண்ணணும், உங்க சரீரத்தை அந்த நுழைவாயிலுக்குள்ள கொண்டு போனா நல்லா ஒரு முக்கால் இல்லாட்டி அரை சைஸுக்கு நீங்க ஒடுக்கணும், உங்க சரீரத்தை குனிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போகணும். ஆனா எப்படி போகணும், அது ரொம்ப டிசெண்டிங், அதாவது கீழ் நோக்கி இருக்கிற அந்த பாதை அதனுடைய வழுக்கு தன்மை இருக்குது. ஆனா ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா போயிடுவீங்க, எங்க போயிடுவீங்க, அவ்வளவுதான், நல்ல போயிடுவீங்க. அது எங்க கொண்டு போயிட்டோம்னா ஒரு குழிக்குள்ள போகும். ஆக்சுவலா இந்த பிக்சர்ல நிறைய தவறுகள் இருக்கு, நான் மன்னிப்பு கேட்கறேன் உங்க கிட்ட. எக்ஸாக்டா பிரமிட் எப்படி இருக்கும் இந்த பிக்சர்ல இல்ல, சோ அது நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாருங்க ஆக்சுவலி இது எங்க இருக்கும் தெரியுங்களா, இந்த இந்த குழி இது வந்துட்டு நிலப்பரத்துல இருந்து ரொம்ப கீழே தரை மட்டத்துல இருந்து ரொம்ப கீழே போகும், அதுல பாதாளத்துக்கு போகும். சோ வாசல் தரை மட்டத்துல இருந்து 50 அடி உயரத்துல இருக்கு, ஆனா அந்த வாசல் வழிநடத்த அந்த பாதை ஒரு கீழ்நோக்கு பாதையா இருக்குது. வடுவடுப்பு தன்மையோடு அதுக்குள்ள சர்வசாதாரணமா நடக்கலாம் முடியாது, உடம்பையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க போகணும். ஆனா அது வலுக்கிறது அது எங்க கொண்டு போயிருந்த பாதை ஒரு தரைமட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு குழிக்கங்க வழியாது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா இதுக்கு வந்து த பிட் குழி, இந்த குழிக்கு தான் அங்க வழி நடத்துது. போய் செட்டில் ஆனீங்கன்னா நல்லா செட்டில் ஆகிட்டீங்க, அவ்வளவுதான், வேற எதுக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அங்க வந்துட்டு உங்களுக்கு லைட்டிங் எல்லாம் கிடையாது, நல்லா வெளிச்சம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஒரு மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்ட மாதிரி அங்க ஃபீலிங் இருக்கும். சோ இதுதான் இதனுடைய முதல் ஒரு அம்சமா இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா அது நீங்க நுழைஞ்சிட்டு கொஞ்சம் தூரம் இங்க வந்ததுக்கு அப்புறமே மேல் நோக்கி ஒரு சின்ன பாதை இருக்குன்னு பாக்கலாம் சரிங்களா. மேல போற மாதிரி ஒரு பேசேஜ் இருக்குது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர்னா தி அசெண்டிங் பேசேஜ், மேல் நோக்கி செல்லும் பாதை இருக்கும், இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியாது, உங்களால போக முடியாது. ஏன் போக முடியாது அப்படின்னா பாருங்க, அதனுடைய நுழைவாயில் அதனுடைய ஆரம்பத்திலேயே ரொம்ப வினோத இதெல்லாம் அப்படி ஒரு நுழைவாயில் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த வாயில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அருமையா அடைச்சிட்டாங்க. எதனால அடைச்சிருக்கிறாங்கன்னா சிகப்பு கலர் கிரானைட் கல் வச்சு அடைச்சிருக்கிறாங்க. சோ அது ரெட் கிரானைட் பிளக் நாம சொல்லுவோம். பிளக் பாருங்க, இப்ப அந்த பிளக் இருக்கு பாருங்க, சுவிட்ச் பண்ண எப்படி அந்த அந்த துவாரத்துக்குள்ள அந்த பிளக் என்ன ஆகுது, கரெக்டா பிக்ஸ் ஆகுது பாருங்க. அது மாதிரி இந்த நுழைவாயில கரெக்டா பொருந்தி ஒரு பொருந்துற மாதிரி ஒரு கிரானைட் கல் வச்சு அந்த வாயில அடைக்கப்பட்டிருக்கு. சரி, ஒருவேளை அது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வாயில நீங்க போகலான்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல அது எப்படி இருக்குது, அது எப்படி போகுது, மேல் நோக்கி போகுது. அங்கையும் நீங்க நிக்கலாம் முடியாது, அங்கேயும் நீங்க என்னதான் பண்ண வேண்டியிருக்கும், உங்களை பாதிக்கும் கீழே நீங்க உங்களை ஒடுக்கணும். ஒடுக்கிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கேயே நான் படிச்ச ஸ்கூல்ல அதுக்கு பேரு டக் வாக் சொல்லுவாங்க, அது பனிஷ்மெண்ட். அப்படி உட்காந்துட்டு வாக் மாறி நடந்து பாருங்க, ஒரு வாரத்துக்கு நடக்க மாட்டீங்க, எல்லா மாசத்துலயும் கேட்ச் பிடிச்சிடும். சமதளத்திலேயே அப்படி உங்களால போக முடியாது. இது எப்படி இருக்குது, இப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டம். அசெண்டிங் பேஜத்துல யாருனாலையுமே போறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு கீழேயே போய் குளிக்குள்ள உட்காந்து அப்படி இருக்கும். அந்த டிசைனிங் பேஜஸ் சல்லுன்னு கொண்டு போய் எவ்வளவு குளிக்குள்ள கொண்டு போய் விட்டா அசெண்டிங் பேஜஸ் மேலோக்கி போற பாதை ரொம்ப கஷ்டம். பட் கவனிக்க வேண்டியது அது வடிவமைக்கப்பட்டிருக்குது ஆரம்பத்திலேயே சிகப்பு கிரானைட் கல்லினால அடையப்பட்டிருக்குது. சோ உங்களால எங்க போக முடியாது, மேல போக முடியாது. ஆனா இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் என்ன இல்ல குழிக்குள்ள போயிருக்கோம் சரிங்களா. இப்ப குழிக்குள்ள இருக்கிறோம், நம்ம எங்க போறக்கு முயற்சி பண்றோம், மேல போறக்கு முயற்சி பண்றோம், இருக்கிற மாதிரி இப்ப ஒரு பாதை, ஆனா அது என்ன இருக்குது அடிச்சிருக்குது. இப்ப மேல போகணும்னா வேற ஏதாவது வழி இருக்குதா இங்க அப்படின்னா இல்லாத மாதிரி இருக்குது. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு, அந்த வழி ரொம்ப வித்தியாசமான வழி. பாருங்க இங்க இருந்து ஒரு வழி மேல் நோக்கி போகுது, ஆனா இது நேர்த்தியா கட்டப்பட்ட வழி கிடையாது. பாருங்க இதெல்லாம் நேர்த்தியா கட்டப்பட்டது, இது வந்துட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்லுவோம்னா கிணறு இருக்கும் பாத்தீங்களா, கிணறு எப்படி இருக்கு தரை மட்டத்திலிருந்து கீழே போகும்போது அப்படியே குடைஞ்சிட்டு போற மாதிரி இருக்கு பாருங்க, அது மாதிரி இருக்கு. இங்கிலீஷ்ல வெல் ஷாப்ட் அப்படி சொல்றாங்க, வெல் ஷாப்ட். இந்த மாதிரி ஒரு ஒரு பாதை அங்க போகுது, அதுல நீங்க போனா நீங்க மேல போலாம், கண்ணினுடைய மேல் பாகத்துக்கு போலாம். ஒரு வேலை குழிக்குள்ள போயிட்டு அவங்க மேல வரணும்னா ஒரே வாய்ப்புல தான் வரணும், இந்த வழியில தான் வரணும். இந்த எல்லா பிக்சர் எல்லாம் மைண்ட்ல அப்படியே வைக்கணும் நீங்க, அப்படியே எல்லா ஆவிக்குரிய அர்த்தமே அங்க இருக்குது. நம்ம உலக அதிசயம் பிரமீர் பார்க்கல, தேவன் கட்டியிருக்கிற பிரமீர் பார்க்கிறோம். தேவன் கட்டியிருக்கிறார்னா காரணம் இல்லாம இல்ல, அது அதுக்குள்ள என்ன இருக்குது கவனிக்கும். சோ அப்போ நுழைவாயில நுழைஞ்சு கீழ்நோக்கு பாதை வழியாக குழிக்குள்ள போனவர்கள் குழியில இருந்து பிரமீனுடைய மேல் பாகத்துக்கு வரணும்னு விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனால் என்ன இருக்கு ஏற்கனவே அடைக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்ல, அந்த வழியில போகணும்னா எப்படி போகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும், ஆனா அது அடைக்கப்பட்டாச்சு. இப்ப குழியில இருக்கிறவங்க மேல போகணும்னா இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அது என்ன பண்றோம், இந்த வெல் ஷாப்ட் வழியா போறோம். ஏன்னா வெல் ஷாப்ட் இது நல்லா குடைஞ்சு உண்டு பண்ணின கிணறு போல இருக்குது, இது அப்படியே நீங்க போனீங்கன்னா மேல மேல போனீங்கன்னா அது ஒரு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்க்கு வருது. அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டுதானே ஏறீங்க, ஏறினா அந்த இடத்துல என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு சவகாசமா கொஞ்சம் மூச்சு வாங்கலாம், பாட்டில தண்ணி இருந்தா என்ன பண்ணலாம் குடிக்கலாம் நீங்க. சோ இது வந்துட்டு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி இளைப்பாறும் இடம் மாதிரி இருக்கு. இங்கிலீஷ்ல இதுக்கு வந்து கிராட்டோ, GROWTO கிராட்டோ சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏறிதான் போனோம், பிளாங்கா போட்டுட்டோம், பெரிய பெரிய பாறை வச்சுதான் கட்டிருக்காங்க அந்த ஹோல் பிரமிடு சரிங்களா, ஹோல் பிரமிட் அப்படி கட்டிருக்காங்க. நீங்க அதன் மேலே என்ன பண்ணணும், ஏறி ஏறி போகணும். உங்களுக்கு ஒருவேளை இன்னொரு நாள் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் காமிக்கிறோம், நீங்க ஒருவேளை நெட் யூஸ் பண்றவரா இருந்தாருன்னா கிரேட் பிரமிட் பிக்சர்ஸ் போடுங்க, அருமையா ஒரு எப்படி பிரமிட் பத்தி இதெல்லாம் பார்க்கணும்னா அது டிஸ்கவரியா இருந்தாலும் பாருங்க, வேற எதுல வேணாலும் பாருங்க. சோ அது சாதாரண விஷயம், அது அதே மேல மேல ஏற்ற போறோம் சரிங்களா. சரி இப்போ இயற்கையில நீங்க மலையில எல்லாம் போனீங்கன்னா பாக்கலாம், குகை பாக்கலாம் இல்லைங்களா, அது போல இது ஒரு குகை. இது கூட ப்ராப்பரா அளவு எடுத்து கட்டின இடம் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பூமியில ஒரு குகை மாறி இருக்குது அந்த ஒரு பகுதி, அவ்வளவுதான், அவ்வளவுதான் சொல்ல முடியுது. இன்னும் சொல்ல போனா நான் ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்முடைய ரோம கத்தோலிக்க திருச்சபைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியே எப்பயுமே என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மலை மாதிரி ஒண்ணு பண்ணி அதுக்குள்ள ஒரு 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 மரியாள் அவங்களுடைய சிலை வச்சிருப்பாங்க. அந்த இது பாத்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த செட்டப் பார்த்தோம், அதுதான் கிட்டத்தட்ட அதுதான் கிராட்டம், அந்த மாதிரி தான் இருக்கு அந்த கிராட்டம், ரொம்ப எக்ஸாக்ட் ரொம்ப. சோ அது மாதிரி தான் இந்த கிராட்டம் இருக்கு. சோ இங்க இருந்து நீங்க மேல போனீங்கன்னா இங்க வந்து நிக்கும், இங்க வந்து நிக்கும் போது ரொம்ப ஆச்சு. சோ இந்த குழியில இருந்து இந்த வெல்ஷா இல்லாட்டி தமிழ்ல கிணற்று கணை கஷ்டம் தான் இருக்குது, இங்கிலீஷ்லயே புரிச்சுக்கோங்க வெல் ஷாப்ட். இது வழியா போனீங்கன்னா கிராட்டோ, கிராட்டோக்கு மேலேயும் அந்த வெல் ஷாப்ட் வழியா போனீங்கன்னா இது போய் சந்திக்கிற ஒரு இடத்துல எங்க இடத்துல எங்க கொண்டு போய் நம்மள சேர்க்குதுன்னா இது சேர்க்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூமுக்கு போகிற பாதையில கொண்டு வந்து சேர்க்கிறோம். அவ்வளவுதான் பிரபஞ்சம். இந்த இடத்துல வந்து விடுத்து இப்போ இங்க இருந்து மேல பாக்குறவங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இந்த ஒரு பெரிய பாதை இருக்கு. இது பேர் என்னன்னா தி கிராண்ட் கேலரி. பிரமிடுக்குள்ள ஒரு வாயில், அதுக்கு பேரு கிராண்ட் கேலரி. பேரே எப்படி இருக்கு பாருங்க, கிராண்ட். ஏன் அப்படின்னா அந்த பிரமிடிலேயே ரொம்ப விஸ்தாரமா, ரொம்ப பெருசா, ரொம்ப தாராளமா கட்டப்பட்டிருக்கிற ஒரு வாயில் சொன்னா இந்த கிராண்ட் கேலரி தான். நீங்க நிக்கலாம், தாராளமா நிமிந்து நிக்கலாம், இடையில உங்களுக்கு இடம் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த கிராண்ட் கேலரி அளவுகளை எல்லாம் ஸ்கிப் பண்றேன், ஆனா உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடைக்கும் போது நீங்க அதுல பாத்துக்கலாம். சோ டைம் இருக்காது. சோ அது ரொம்ப கிட்டத்தட்ட பாருங்க இந்த அசெண்டிங் பேசேஜ் பாருங்க, இது மாதிரி ஏழு மடங்கு மேல உயரம் அங்க இருக்கு. சோ ரொம்ப தாராளமா நீங்க நிக்கலாம், நல்லா கிட்டத்தட்ட 6 அடிக்கு அகலம் சைட்ல எல்லாம் இடம் இருக்கும் நீங்க. ஆனா அதுல தாராளமா நீங்க ஏறிக்கும். ஆக்சுவலி இந்த பிக்சர்ல போட்டுக்கோ பாருங்க, அந்தந்த இடத்துல மனிதர்கள் இருக்கிற மாதிரி பாருங்க. மனுஷன் இப்படி இருக்கிறாருன்னா அவருடைய உயரம் இவ்வளவு இருக்கு. ஆனா இங்க பாருங்க, மனுஷனே ரொம்ப புரிஞ்சு தன்னை ஒடுக்கிட்டு நடக்கிறாரு. இங்க கூட அதே மாதிரி நடக்கிறாரு. ஆனா கிராண்ட் கேலரியில் அப்படி இல்லை, அவருக்கு மேல ரொம்ப தூரம் இருக்குதான் கிராண்ட் கேலரி. ஆனா இது கூட ரொம்ப செங்குத்தாதான் இருக்கு. ஆனா என்ன, நான் இதுல வந்துட்டு அசெண்டிங் பேசேஜ் மாதிரி இங்க வந்து மேல போறது ரொம்ப கஷ்டம், வலுக்கும் கீழே நோக்கி இழுக்கும், பிடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, அப்படியே கூனி குறிக்கி மேல போகும், ரொம்ப கஷ்டம். ஆனா கிராண்ட் கேலரி அப்படி இல்ல, அது நல்லா விஸ்தாரமா இருக்குது, நீங்க தாராளமா நிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பிடிச்சு போறக்கு ரெண்டு பக்கம் சுவர்களையுமே சரியான இடைவெளியில துவாரங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த துவாரங்களுக்குல நீங்க என்ன பண்ணலாம், கிரிப் வச்சு கிரிப் வச்சு நீங்க அப்படியே மேலே எல்லாம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டுக்கு கைப்பிடி வைக்கிறாங்க பாருங்க, அது மாதிரியே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் அதுல எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அது கட்டப்பட்ட போது இந்த துவாரங்களுடைய சப்போர்ட்டிங் இருக்கு. இதுதான் இந்த கிராண்ட் கேலரி. கிராண்ட் கேலரியில அப்படியே போனீங்கன்னா அது இன்னொரு பக்கம் முடிவுல வரும்போது ஒரு பெரிய படிக்கட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம அங்க நின்னோம்னா இந்த லெவலுக்கு அந்த படிக்கட்டு கிரேட் ஸ்டெப். இந்த படிக்கட்டுக்கு பேர் இந்த கிரேட் ஸ்டெப். புஷ் கொடுத்து நீங்க அந்த படிக்கட்டு மேல ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூம், ரூமினுடைய வாசல் கிட்ட நிக்கிறது. அந்த ரூம் வந்து ஒரு சின்ன ரூம். இந்த ரூமுக்கு இங்கிலீஷ் என்ன பேர்னா ஆன்டி சேம்பர். இந்த ரூமுக்குள்ள போகணும்னா நீங்க குனிஞ்சு போகணும். ஏன்னா அதனுடைய நுழைவாயில் கிட்டத்தட்ட இந்த இதுக்கு கீழே தான் இருக்கு. அது குனிஞ்சு நீங்க எந்திரிக்கும் போது அந்த ரூமுக்குள்ள நிப்பீங்க ஆன்டி சேம்பருக்குள்ள. ஆனா உங்களுக்கு முன்னால என்ன தொங்கிட்டு இருக்கும்னா மேல இருந்து ஒரு சிகப்பு கிரானைட் தொங்கல் அப்படியே உங்க முன்னாடி. மறுபடியும் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், குனிஞ்சு அது வழியா போய் நிக்கணும். நிக்கும் போது இப்போ இந்த பகுதியில உங்களுக்கு இன்னொரு கிரானைட் இருக்கும். இது வழியா நீங்க குனிஞ்சிட்டு நீங்க நிமிந்தீங்கன்னா நீங்க எங்க இருப்பீங்கன்னா பிரமிடினுடைய ரொம்ப உயரத்துல இருக்கிற ரொம்ப விஸ்தாரமான ஆடம்பரமான ரூம்ல நிக்கீங்க. அந்த ரூமுக்கு பேர் இங்கிலீஷ்ல த கிங்ஸ் சேம்பர், ராஜாவின் அறை. ராஜாவின் அறை தான், ஆனா ஒண்ணுமே இருக்காது. அது வந்து என்ன ஒரே விஷயம், நாங்க ரொம்ப ஸ்பெஷல் பாருங்க, கலர் இருக்கு பாருங்க, முழுக்க முழுக்க சிகப்பு கிரானைட் கல்லுனால கட்டப்பட்ட அறை அது. அந்த அறைக்குள்ள என்னதான் இருக்குன்னா நடுவுல ஒரு காஃபின் இருக்குது. காஃபின்னா கிட்டத்தட்ட ஒரு பெட்டி, ஒரு பெட்டி இருக்கு அவ்வளவுதான். ஆனா அது கூட சிகப்பு கிரானைட். என்ன ஆச்சரியம், அந்த பெட்டிக்கு எந்த மூடலும் கிடையாது. கிட்டத்தட்ட 6 அடிக்கு 7 அடிக்கு அந்த பெட்டி இருக்குது, கிரானைட் பெட்டி. அதுக்கு மூடி இல்ல, உள்ளுக்குள்ள காலியா இருக்கு, அவ்வளவுதான் ராஜாவின் அறை. ஆனா இந்த ராஜாவின் அறை தான் பிரமிட்லயே இருக்கிற ஒரு நல்ல இடம். இதுதான் அந்த ரூம் பார்த்தோம். இதுதான் நம்ம போறோம். பாருங்க, இந்த பெல் ஷாப் வழியா போன கிராட்டோ, அதன் வழியா போனோம்னா அது ரெண்டு ரூமுக்கு அழைச்சு செல்லக்கூடிய பாதைக்கிட்ட நம்ம கொண்டு போய் விடுது. அதுல முதல் பாதை இந்த கிராண்ட் கேலரி எடுத்து நீங்க வழியா போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய படிக்கட்டு வருது. அந்த படிக்கட்டுனால ஏறி நின்று மறுபடியும் குமிஞ்சீங்கன்னா நீங்க ஒரு ஆன்டி சேம்பர் ரூம்குள்ள வரீங்க. அங்க ஒரு கிரானைட் தொங்கல் இருக்குது, அதுக்குள்ள குமிஞ்சு நீங்க எந்திரிச்சு நீங்க நான் மறுபடியும் ரூம் தான் இருக்கீங்க. மூணாவது முறை குமிஞ்சீங்கன்னா நீங்க எங்க வர்றீங்கன்னா ராஜாவினுடைய அறை, முழுக்க சிகப்பு கிரானைட், ஒரே ஒரு காஃபின் மாத்திரம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, ரிட்டர்ன் ஆயிடும். முடிச்சிட்டு நீங்க வந்தீங்கன்னா வந்து இங்க இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இன்னொரு பாதை போது, இது ரொம்ப வித்தியாசமான பாதை, இது சமதள பாதை, இங்கிலீஷ்ல ஹரிசாண்டல் பேசேஜ். சமதளமா எப்படி நம்ம இப்படி நிற்கிறோம், எப்படி நம்ம இப்படி நடக்கிறோம், அதே போல பிரமிடுக்குள்ள அந்த பாதை இருக்குது. பட் கொஞ்சம் கஷ்டம் தான் நடக்கிறது, கொஞ்சம் உயரம் கம்மி, உடம்ப வளைச்சுதான் நம்ம போனோம். ஆனா எப்படி இருக்குன்னா இந்த இதனுடைய பாதை அமைக்கப்பட்டது, ஒருவேளை இந்த பாதை முழுவதையும் ஏழு பாகமா பிரிச்சிங்கன்னா அதுல ஆறு பாகமே 40 சில இன்சஸ் உயரம் இருக்குது, ஆனா அந்த ஏழாவது பாகம் மாத்திரம் 20 சில இன்சஸ், கிட்டத்தட்ட 20 இன்ச் என்ன ஆகுது, குறைதான் கூடுதல் கூடுது. செய்யப்படல, இது சுண்ணாம்பு கற்கள்னால அங்க செய்யப்பட்டது, ஒயிட் லைன் ஸ்டோன், வெள்ளை சுண்ணாம்பு கற்கள்ல இது வந்துட்டு அங்க செய்யப்பட்டிருக்குது. இதுக்குள்ள போலாம், சுத்தி முத்தி பாக்கலாம், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. ராஜா கரையில என்ன இருந்துச்சு, அந்த பெட்டி இருந்துச்சு. இந்த அறைக்கு பேர் என்னன்னா ராணியினுடைய அறை, அவ்வளவுதான் சகோதர சகோதரிகளே, ரிட்டன் ஆயிடலாம் பெட்டி. சோ பிரமிடுக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அந்த வாசல் வழியாக நாம பிரவேசிச்சோம்னா பிரமிடுக்குள்ள மூணு பாதைகள் பார்க்கலாம். என்னென்ன பாதைகள், கீழ்நோக்கி போற பாதை, அப்புறம் மேல் நோக்கி போற பாதை, கிராண்ட் கேலரி, நெக்ஸ்ட் சமதள பாதை. இந்த மூன்று பாதை மூன்று அறைகளுக்கு அழைச்சிட்டு போது, கீழ்நோக்கி சென்றிருக்கிற பாதை எங்க கொண்டு போய் விடுது, குழிக்குள்ள கொண்டு போய் விடுது. இந்த கிராண்ட் கேலரிய கொண்டு போயிடுது, ராஜாவின் அறைக்கு கொண்டு போகுது. இந்த சமதள ஹரிசாண்டல் பேசேஜ் எங்க கொண்டு போயிடுது, ராணியினுடைய அறைக்கு கொண்டு போய்கிடுது. பிரமிடுக்கு உள்ள இவ்வளவுதான் விஷயம். இப்போ இதெல்லாம் எதுக்கு அடையாளம் பாருங்க, இந்த பிரமிடு கர்த்தருக்கு ஒரு அடையாளம், கர்த்தருக்கு ஒரு சாட்சி. இந்த பிரமிடுக்குள்ள தேவன் மனுக்குலத்துக்காக ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பின் திட்டம் அப்படியே புதைச்சு வச்சிருக்கிறார். இது என்ன சொல்லலாம்னா இங்கிலீஷ்ல பைபிள் இன் ஸ்டோன்ஸ், கல்லினால் உண்டாக்கப்பட்ட வேதம். பிரமிடுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கலாம், ஏன்னா ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எப்படி மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார், மனுஷன் எப்படி வீழ்ந்து போனார், இருந்து போன மனுக்குலத்தை தேவன் மீட்டுக் கொள்வதற்காக ஒரு ரட்சகர், அவரை மையமாக கொண்டு ஒரு ரட்சிப்பின் திட்டம், அந்த ரட்சிப்பின் திட்டத்தின் வழியாக பாவம் மரணத்துக்குள்ள இருந்த மனுக்குலம் மீண்டும் மீட்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரப்படுகிறாங்க அப்படிங்கிற அந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படி வேதத்துக்குள்ள இருக்குதோ, இருக்கிற பிரகாரமா அப்படியே எங்க இருக்குது பார்க்கிறோம், பிரமிடுக்குள்ள இருக்கு. ஆனா பிரமிடுக்குள்ள எந்த எழுத்தும் எந்த படம் எந்த ஹைரோக்ளிபிக்ஸ் கூட கிடையாது. ஆனால் அந்த பிரமியினுடைய உள் கட்டமைப்புகளின் மூலமே இந்த தெய்வீக திட்டம் நமக்கு அங்கே வெளிப்படுது. இப்போ இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நாம பார்க்கறதுக்கு போகலாம். பாருங்க, முதல்ல அந்த வாயில், நுழைவாயில், நுழைவாயில் பாருங்க, அது எவ்வளவு அடி உயரத்துல இருக்குது, 50 அடி உயரத்துல இருக்குது. எங்க இருந்து, தரை மட்டத்திலிருந்து 50 அடி உயரத்துல அங்க இருக்குது. சோ இது எது அடையாளம் பாருங்க, தேவன் ஆதியில மனுஷனை சிருஷ்டித்தார், சிருஷ்டிக்கும் போது மனுஷனை எந்த நிலையில சிருஷ்டித்தார், எப்படி சிருஷ்டித்தாங்க. ஆமா, வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 1:26, நிறைய வசனம் இருக்கு, அதனால நான் சில வசனங்கள் ஸ்கிப் கூட பண்ணுவோம், நீங்க கொஞ்சம் நோட்ஸ் பாத்துக்கங்க.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின்
எப்படி உண்டாக்குவோமாக சொல்லிட்டாரு, நமது சாயல் நமது ரூபத்தின்படி. சாதாரண வார்த்தையில இது தேவன் மனுஷனை தமது சாயல், ஒரு உயர்ந்த நிலை, ஒரு உயர்ந்த நிலையில சிருஷ்டித்தாரே. இந்த நுழைவாயில் தரை மட்டத்தில இருந்து 50 அடிக்கு மேல இருக்கிறது எது கிடையாதமா இருக்குன்னா, ஆதியில தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பரிபூரண நிலை அங்க குறிக்குது. பாருங்க, அந்த தரை மட்டம் எதை குறிக்கலாம்னா, மற்ற ஜீவ ராசிகள் மற்றதெல்லாம் என்ன தேவன் சிருஷ்டித்தாங்க பூமியில, மிருகங்கள் பறவைகள் இல்லைங்களா, தண்ணீர்ல இருக்கிற மச்சங்கள் எல்லாம் சிருஷ்டித்தாரு. எதையாவது தமது சாயல பண்ணாரா? இல்ல. அவைகளும் யாருடைய சிருஷ்டிகள் தான், தேவனுடைய சிருஷ்டிகள் தான். சோ அந்த தரை மட்டம் குறிக்குது மற்ற சிருஷ்டிகளுடைய நிலை. ஆனா 50 அடி உயரத்துல அந்த வாசல் குறிக்குது மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நிலை. யாருடைய சாயல்ல? தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். இப்ப பாருங்க, அந்த வாசல் வழியா நம்ம கால் எடுத்து வைக்கும் பொழுது உடனே என்ன பாக்குறோம், என்ன பாக்குறோம்? இப்பதான் போனோம் இல்லைங்களா, யாரும் ஸ்னாப் எடுக்கலையா நீங்க? ஆமா, அந்த வாசல் நுழைஞ்ச உடனே ஒரு பாதை போகுது. அது எப்படிப்பட்ட பாதை? கீழ் நோக்கி செல்லக்கூடிய பாதை. அது பாருங்க, அது கீழே போகுதுன்னா கூட இன்னும் எக்ஸாக்டா சொன்னா எதுக்கு கீழே போகுதுன்னா, அந்த வாசலுக்கே. என்ன வாசல் எவ்வளவு அடி உயரத்துல இருந்துச்சு? 50 அடி உயரத்துல. அங்க இருந்து அடுத்த ஸ்டெப் எங்க போகுது? கீழே. அடுத்த ஸ்டெப் கீழே 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 எங்க போகுது, எங்க போகுது அந்த பாதை? கடைசியில குழிக்கு வழியாது. எங்க இருக்குது? தரை மட்டத்துல இருந்து ரொம்ப கீழே. ஆனா ஸ்டார்ட் பண்ணது எங்க? தரை மட்டத்துல இருந்து 50 அடி மேல. சோ இதெல்லாம் பாருங்க. அடையாளமா இருக்கலாம், நீங்களே சொல்லிடலாம். போக போக 30 கிளாஸ் கேட்டீங்க நீங்க. மனுஷன் எப்படித்தான் சிருஷ்டித்தார்? அங்கேயே இருந்தாரா அவரு? இல்ல. உடனே என்ன நடந்துச்சு? பாதத்துக்குள்ள ஒரு வீழ்ச்சி. இந்த இறங்கு பாதை, இந்த கீழ் நோக்கி போற இறங்கு பாதை, இந்த டிசெண்டிங் பேசேஜ். அப்ப எந்த விஷயத்தை குறிக்கணும்? மனிதனுடைய வீழ்ச்சி. அது வேற மாதிரி சொல்ல முடியுமா? நம்ம 9வது ஒரு கிளாஸ் கேட்டுட்டு போலீங்களா? 3 வழிகள். பைபிள் எவ்வளவு வழிகள் இருக்குது? 3 வழிகள். முதல் வழி வந்து என்ன வழி? கேட்டுக்கு போற வாசல் எப்படி இருக்குது? வழி விசாலமும் அகலமுமா இருக்குது. ஆனா அது எங்க கொண்டு போய் விடுது? மரணத்துக்கு கொண்டு போகுது. அது என்ன பாதை, என்ன வழி? பாவ வழி, பாவ மார்க்கம். இந்த டிசெண்டிங் பேசேஜ் ரொம்ப அருமையா குறிக்குது மத்தேயு 7:13 சொல்லப்பட்டிருக்கிற பாவ வழி. மத்தேயு 7:13 கேட்டுக்கு போற வாசல் வழி விரிவும் விசாலமுமாய் இருக்குது. சோ ஆதாம் பரிபூர்ண நிலைமையில சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். ஆனா மனிதர்கள் உடனே வஞ்சனைக்குள்ள இழுக்கப்பட்டு பாவ வழி தேர்ந்தெடுத்து அந்த ஒரு மரணத்தேர்வான பாதையில மனுக்குலம் பயணம் செய்தாங்க இல்லைங்களா? நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்துக்குள்ள பிரவேசிச்சது. ஆதாம் மூலம் அவருடைய மனுக்குலம் முழுவதுமே இந்த ஒரு பாவ பாதைக்குள்ள அங்க போனோம். சோ இந்த டிசெண்டிங் பேசேஜ் குறிக்கிறது பரிபூர்ண நிலைமையில் இருந்த மனுக்குலமே பாவத்துக்குள்ள விழுந்து மரணத்துக்கு அங்க போய் சேர்ந்து. பாருங்க, இந்த பாதை எங்க கொண்டு வந்து சேர்க்குது? ஒருத்தர குழி. இந்த குழி எங்க இருக்குது? இந்த பிட்டு எங்க இருக்குது? தரை மட்டத்துக்கு கீழே. சோ அப்ப பிட்டு எது கருமையான அடையாளமா இருக்கும்? பாருங்க, இது பரிபூர்ண நிலை, இது பாவ பாதை. பாவ பாதை எங்க கொண்டு போய் வழி நடத்தும்? ஒருத்தர மரணம். அப்ப இந்த குழி எது கருமையான அடையாளமா இருக்குது? ஆமா. சங்கீதம் 5:23 நம்ம வாசிக்கலாம். பாருங்க இந்த குழியில அழிவின் குழியில. சோ இந்த பிட் அல்லது குழி ரொம்ப அருமையான அடையாளம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். சோ இந்த குழி இது மரணத்துக்கு ஒரு அருமையான அடையாளமாக அங்கிருக்கு. மனுக்குலம் இப்படித்தான் அவங்களுடைய பயணம் இருந்துச்சு. பரிபூர்ண நிலைமையில தேவனுடைய சுபாவத்தை தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருந்த மனுக்குலம் பாவத்திற்குள்ள விழுந்து பாவ பாதை எடுத்து அந்த பாவ வழியில பயணம் செஞ்சு எங்க போய் விழுந்திருக்கிறாங்க? மரண நிலைக்கு. அதான் பாருங்க அந்த டிசைனிங் பேசேஜ் ரொம்ப அருமையா இருக்கு. அந்த கேட்டுக்கு போகிற வழிக்கு நீங்க என்ன பண்ண தேவையில்லை. ரிஸ்க் எடுத்து செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. முதல் ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா என்ன ஆயிடும்? நல்லா இந்த நர்சரி ஸ்கூல் எல்லாம் விளையாடும் பாருங்க சர்க்கிள் மூன்று வழிகள்ல சகோதரர்களுக்கு ரொம்ப அருமையா எடுத்துருப்பாங்க. இன்னைக்கு மனுஷங்க பாவம் செய்யறதுக்கு கஷ்டமே இல்ல. அவர்களுக்கு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தானாக அந்த வழியில அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வழியை என்ன கொண்டு போய் எடுத்து பார்த்தோம்? மரணம். ஒரு வகையில அந்த குழி எதுக்கு கூட அடையாளமா இருக்கு. நான் பைபிள் படி பார்க்க போது நரகம் இல்லைங்களா? ஏன்னா வேதத்தின் நரகம் வந்து என்ன பார்த்தோம்? பைபிள் நரகம் பத்தி பேசுங்க. பேசுறதுல எங்கேயும் போய் சொல்லிடுறாங்க. பைபிள் பைபிள் நரகம் பத்தி நிறைய பேசுது. ஆனா பைபிள் பேசுற நரகம் ஜனங்கள் நம்பிட்டு இருக்க எரி நரகம் இல்ல, மாறாக என்னது மரண நிலை. அப்போ அந்த மரண நிலை நிலையாகிய அந்த நரகத்தையே இந்த குழி வந்து குறிக்குது. சோ இந்த குழி ரொம்ப அருமையான ஒரு அடையாளம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு. பாருங்க இந்த குழியில விந்துட்டவங்க பிரமீடனுடைய மேல போகணும்னா வழி இருக்கு. முதல் வழி எங்க இருக்கு? எங்க இருக்கு முதல் வழி? இங்க அசெண்டிங் பேசேஜ் இருக்குது. எதுக்கு அடையாளம் இந்த அசெண்டிங் பேசேஜ்? பாருங்க குழிக்குள்ள போகிறவங்க ஒருவேளை தப்பிச்சுக்கணும்னா எந்த வழியில ஏறலாம்? இந்த அசெண்டிங் ஏறுனா அவங்க தப்பிச்சிருவாங்க. அப்படின்னா எதுக்கு அடையாளமா இருக்குன்னா மனுஷ மனுக்குலம் பாவத்துக்குள்ள விழுந்து மரணத்துக்கு போயிட்டு இருந்த கால பகுதியில அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சு கொள்ளுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒரு ஏற்பாடு கொடுத்தாங்க. அந்த ஏற்பாடு என்ன? மறுபடியும் நான் நல்லா சொல்றேன். அந்த ஏற்பாடு தான் இந்த மேல்நோக்கு பாதை குறிக்குது. கீழே போகாம மேல போகிற வாய்ப்பு. கீழே போவதுல இருந்து தப்பிச்சு மேல போவதற்கான வாய்ப்பு தான் இந்த மேல் நோக்கு பாதை. எதுக்கு அடையாளம்னா இந்த கீழ் நோக்கு போறது பாவ வழி. இந்த குழி வந்துட்டு மரணம். இந்த மரணத்திலிருந்து விடுவிச்சு கொள்ள மரணத்துல இருந்து ஜீவனை சுதந்தரிக்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. மனுக்குலத்துக்கு முதல் முதலா என்ன வாய்ப்பு கொடுத்தாரு? மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம், இதன்படி செய்தா நிதே ஜீவன் சுதந்தரிக்கலாம். வேதத்துல எங்கேயாவது தேவன் கொடுத்திருக்காரா? என்ன கொடுத்திருந்தாங்க? நியாய பிரமாணம். தேவன் நியாய பிரமாணம் கொடுத்தார் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த நியாய பிரமாணத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு? வசன வாசிங்க லேவிய ராகமம் 18:5.
ஆகையால் என் சட்டங்களையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான்.
நியாய பிரமாணம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அவைகளை செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான். எதுல இருந்து பிழைப்பார்? மரணத்தில் இருந்துட்டு நித்திய ஜீவன் அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதாவது பாவ சாபம் மரண சாபத்திலிருந்து தப்பிச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் மனுக்குலத்துக்கு இந்த நியாய பிரமாணத்தின் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்க காண்பிச்சார். நியாய பிரமாணத்தை சரியா நிறைவேற்றினா கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம்? நித்திய ஜீவன் சுதந்தரிச்சு கொள்ளலாம். அந்த ஒரு உத்தரவாதத்தோடு தான் தேவன் இந்த நியாய பிரமாணம் அவங்களுக்கு அங்க கொடுத்துட்டான். அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா பாருங்க இந்த பாதை என்ன பியூட்டிஃபுல்லா இங்க வச்சிருக்கிறாரு. பாதை இருந்துச்சு, ஆனா ஒருத்தரும் இந்த பாதையை பிரயோகிக்காத படிக்கு அந்த பாதை என்ன பண்ணிருக்குது? சிவந்த சிவப்பு கிரானைட் கல்லுனால
அடைக்கப்பட்டுச்சு.
கட்டினவங்களும் என்ன பண்ணிருக்காங்க? அதையா பாதை இருந்தும் என்ன இல்ல பிரயோஜனம். அப்ப நியாய பிரமாணம் தேவன் நித்திய ஜீவன் சுகம் தரிப்பதற்கு கொடுத்தாங்க, ஆனா நியாய பிரமாணத்தினால யாராவது நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டாங்களா? ஒருத்தருமே அங்க இல்ல. ஏன்னா ரோமர் 7:10 வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கு.
இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க.
பாருங்க, ஜீவனுக்கு ஏதுவான அந்த கற்பனையே, ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம் எதுக்கு ஏதுவா இருந்துச்சு? மரணத்துக்கு. அப்போ நியாய பிரமாணத்தினால ஒருவரும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ஏன்னா அந்த நியாய பிரமாணம் பரிபூர்ண மனுஷன் கடைபிடிக்கும்படி அது கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா பாவ மனுஷங்கனால என்ன பண்ண முடியல? நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க அங்க முடியல. அந்த வாய்ப்பு இருந்துச்சு, ஆனாலும் யாருனாலையும் அதன் மூலம் நித்திய ஜீவன் சுதந்தரிக்க முடியல. அதனால்தான் ஒரு பாதை இருந்துச்சு, ஆனா அந்த பாதையில யாருமே பயன்படுத்த முடியாத படிக்கு அந்த கிரானைட் கல் வச்சு அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, அந்த ஏன் அந்த கிரானைட் கல் வந்து சிகப்புல பயன்படுத்தப்பட்டிருக்கு? சிகப்பு கிரானைட் கல் பிரமிட்ல மூணே இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு இங்க, நெக்ஸ்ட் ஆன்டி சாம்பர், மூணாவது கிங்ஸ் சாம்பர். இந்த மூன்று இடங்கள்ல மாத்திரம் இந்த சிகப்பு நிற கிரானைட் கல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ இது எதுக்கு அடையாளமா இருக்கும்? சிகப்பு. பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. ஆசரிப்பு கூடாரத்துல தெய்வீக தன்மையை குறிக்கிற உலோகம் என்ன? தங்கம். ஆசரிப்பு கூடாரம் எடுத்தீங்கன்னா தெய்வீக தன்மையை குறிக்கிறது பொன். பிரமிட்ல தெய்வீக தன்மையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற கலர் சிகப்பு கிரானைட். இந்த நியாய பிரமாணம் தேவனே தந்துட்டாங்க, அதுதான் அந்த தெய்வீகம் புரியுது. ஆனா அந்த அது வந்து அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது பிரயோஜனமற்ற ஒரு வழியாக அங்க இருந்தது பார்க்கிறோம். அதனால யாருமே நித்திய ஜீவனங்க சுதந்தரிக்க முடியல. அது மாத்திரம் இல்ல, பாருங்க என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு வேலை யாராவது முயற்சி பண்ணினாலும் கூட அசெண்டிங் பேசேஜ்ல ஏறி போறது ஈஸியா கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். உடம்ப ஒடுக்கி அப்படி இப்படி இருக்கிற பாதையில இன்ச் பை இன்ச்சா எந்த உதவியும் இல்லாம ஏறது ரொம்ப கடினம். சோ அது என்னன்னா, அது ரொம்ப அருமையா இருக்கு. நியாய பிரமாணம் கூட கலாத்தியர் 4:24-25 பாருங்க. பாருங்க, அதாவது சீனாய் மலையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த நியாய பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களை கிட்டத்தட்ட எப்படி வழி நடத்துச்சுன்னா, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம் அவர்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வழி நடத்துவது போல இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பிரமாணம், இப்படி செய்யக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது, இங்க நடக்கக்கூடாது, அங்க போகக்கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இதை அவங்களுடைய சுதந்திரத்தை என்ன பண்ணுச்சு? அங்க குறுக்கி ஒரு அடிமைத்தன வாழ்க்கை மாறி அங்கே. சோ அதுல நியாய பிரமாணத்தின்படி நடந்தது அவ்வளவு சுலபமான விஷயம். அது இந்த அசெண்டிங் பேசேஜினுடைய மேல்நோக்கி இருக்கிற அந்த தன்மை ரொம்ப அருமையா தன்மை. சோ ரொம்ப சுருக்கம் மறுபடியும் சொல்றேன், பரிபூர்ண நிலைமையில மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். பாவத்தினால் விழுந்து அந்த மரணத்துக்கு ஏதுவான வழியில பயணம் செஞ்சு மரண நிலைமையவே சுதந்தரிச்சான். மரண சாபம் அவங்க மேல இருந்துச்சு. இந்த சாபத்திலிருந்து விடுதலை விடுவிச்சு கொள்வதற்கு தேவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நியாய பிரமாணத்தின் மூலம். அந்த நியாய பிரமாணம் தேவன் கொடுத்திருந்தாலும் அதன் மூலம் ஒருத்தர் நித்திஜியம் சுதந்தரிக்கல. அந்த அடைப்பு அங்க இருக்குது. இது மாத்திரம் இல்ல, நியாய பிரமாணத்தின்படி வழிநடத்தப்படுவதே ரொம்ப கடினமான பாதையா இருந்துச்சு. இப்போ மரண சாபமா இருக்கிற மனுக்குலம், மரணத்தில் நிலைமையில் இருக்கிற மனுக்குலத்துக்கு அதுல இருந்து விடுவிக்கணும்னா வேற வழி இல்லையா? ஒரே வழி, இந்த பிட்டுக்குள்ள போனவங்க கிருமியினுடைய மேல் பாகத்துக்கு வரணும்னா ஒரே வழி, என்ன வழி? இந்த வெல் பாவம் மரணத்துக்குள்ள விழுந்தவங்க மனுக்குள்ள பாவம் மரணத்துல இருந்து மீட்க பண்ணணும்னா ஒரே வழி, என்ன அந்த வழி? இப்படி முறைக்கிறீங்க நீங்க, நான் கேட்டுட்டேன். பிரதர் விஸ்வாசம் சொல்ற அப்படியா? வேற வசனத்தோடு சொல்ல முடியுமா? ஒரே வழிதான், நானே வழியும் சத்தியமும். நம்ம அந்த வேல்ஷாப் யார் கருமையா நடையாளம் கத்ராகியா? சந்தேகமே வேண்டாம், ஏன்னா அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். வசனம் அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க.
அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட்ட.
ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த வெல் ஷாப் ரொம்ப அருமையா காண்பிக்குது. நம்முடைய அருமை ரட்சகர் கர்த்தராகிய இயேசு தான் அந்த வழி. பாவம் மரணத்துக்குள்ள போயிட்ட இந்த மனுக்குள்ளத்துக்கு அவரே அந்த மெய்யான வழியாக இருக்கிறார். அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு, மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு. ரொம்ப முக்கியமா அந்த கிராட்டோ அவரை ரொம்ப அருமையாக சித்தரிக்கிறது. அது ஒரு சின்ன குகை மாதிரி அங்க இருக்கிறது, நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது எல்லாமே இந்த வெளிச்சாரத்து இங்க இருந்து இது வரைக்கும் இன்க்ளூடிங் கிராட்டோவை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகியா இயேசுவையே அங்க குறிக்குது என்று பாக்குறோம். ரொம்ப முக்கியமா அந்த கிராட்டோ அது அவருடைய மரணத்தை அங்க குறிக்குது. ஏன்னா அது எப்படி இருக்குது பார்த்தோம், நான் சொன்ன உங்களுக்கு அது நல்லா அளவெடுத்து நேர்த்தியா கட்டப்பட்ட அறை கிடையாது. மாறாக அது எப்படி இருக்குது? ஒரு குகை மாதிரி, ஏதோ ஒரு பாம் வச்சு தகர்த்த ஒரு இடம் போல அது ஒரு குகை தன்மையில் அங்க இருக்குது. இது வந்து ரொம்ப அருமையான ஒரு அடையாளம். கர்த்தர் இயேசு மனுக்குலத்தை மீட்பதற்காக கொடுத்துட்டு அவருடைய மரணத்துக்கு இந்த கிராட்டம் வந்துட்டு அடையாளமா இருக்குது. ஓசியா 13:14 சம்பந்தப்பட்ட ஒரு வசன வாசிங்க.
அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவேன்.
பாருங்க, கர்த்தர் இயேசுனுடைய மரணமே மனுக்குலத்தை இந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து நீக்கக்கூடியதாக அங்கிருக்கும். கர்த்தராகிய இயேசுவையும் இந்த கிராட்டோ கர்த்தராகிய இயேசுவினுடைய மரணத்தையும் ரொம்ப அருமையா காண்பிக்குது. ஏன்னா இவைகள் தான் மரண சாபத்தில் இருந்த மனுக்குலத்தை ஜீவனுக்கு ஏதுவான பாதையில அங்க கொண்டு போறது நம்ம அங்க பாக்குறோம். சரி, இப்போ அந்த வேல் ஷாப் வழியா ஒருத்தர் ஏறி வந்து இங்க நிக்கும் போது இவருக்கு முன்னாடி எவ்வளவு வழிகள் இருக்கு? ரெண்டு வழிகள் இருக்கு. என்னென்ன வழி? இது என்ன கேலரி சொன்னோம்? கிராண்ட் கேலரி. இது என்ன சொன்னோம்? இது ஹரிசாண்டல் பேசேஜ். ஒரு சமாதான பாதை. ரெண்டு பாதையும் எங்க நடத்துது? கிராண்ட் கேலரி எங்க கொண்டு போகுது? ஒரு உயர்ந்த விஸ்தாரமான சிறப்பான கற்கள்னால கொண்டு செய்யப்பட்ட ராஜாவின் அறை. இது இன்னொரு அறைக்கு கூட்டி போது மென்மையான சுண்ணாம்பு கற்கள் வச்சு கட்டப்பட்ட ராணியின் அறை. என்ன அடையாளம்? பாவ மரண சாபத்தில் இருந்த மனுக்குலம் கர்த்தர் இயேசுவின் வழியாக நீக்க போது கர்த்தர் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலம் மனுக்குலத்துக்கு காண்பிச்சுட்டாரு ரெண்டு மாபெரும் ரட்சிப்புக்கான வாய்ப்பு. வசனவாசிங்க 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனால அவர் பாருங்க, இப்ப சாட் பாருங்க, அவர் சாட் பாருங்க, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கினார். சோ இந்த ரெண்டு பாதை மற்றும் அந்த பாதைகள் இட்டு செல்லக்கூடிய இடங்கள் குறிக்குது கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தின் மூலம் இரு விதமான ரட்சிப்புக்கு வழிகள் திறக்கப்பட்டுச்சு. ரெண்டு விதமான ரட்சிப்பு நமக்கு தெரியும் இல்லைங்களா, பைபிள் எவ்வளவு விதமான ரட்சிப்பு பத்தி பேசுது. ரெண்டு விதமான ரட்சிப்பு, பெரிதாக ரட்சிப்பு, அப்புறம் பொதுவான ரட்சிப்பு. ரொம்ப வினோதமா பாக்குறீங்க. சோ பரிச்சயமான வசனமே சொல்றோம். இரண்டாம் உலகத்துல பார்த்தோம் ஆபிரகாம் கிட்ட தேவன் எப்படி வாக்குத்தத்தை பண்ணார். ஒரு சந்ததியில இருந்து நான் எவ்வளவு சந்ததி உண்டு பண்ணுவேன், ரெண்டு சந்ததி, ஒரு சந்ததி எந்த ஆசீர்வாதத்துக்கு, வானத்தின் நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரிச்சு அழியாமைக்கு வானத்தின் நட்சத்திரங்கள் போன்ற ஆசீர்வாதத்துக்கும், இன்னொரு ஜனங்கள் எந்த ஆசீர்வாதத்துக்கு, கடற்கரை மணலு. சோ இது வந்துட்டு ஜீவன், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ரட்சிப்பு. சோ ஒன்று பரலோக ரட்சிப்பு, இன்னொன்னு பூமிக்குரிய ரட்சிப்புக்கான அந்த வழி கர்த்தர் இயேசு மூலம் அவருடைய மரணத்தின் மூலம் அங்க திறந்தது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப ரொம்ப கிளியர், அதாவது ராஜாவின் அறை எதை குறிக்குதுன்னா பரலோக ரட்சிப்பு. பரலோக ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளுகிறவங்களுக்கு என்ன சுபாவம் தருகிறார் தேவன், அழியாமையின் சுபாவம், திவ்ய சுபாவம். சபை இரண்டாம் பாகத்துல இதெல்லாம் நம்ம அங்க பார்த்தோம். அதே சமயம் இந்த ராணி நரை குறிக்குது நித்திய ஜீவத்துக்கு ஏதுவான பூமிக்குரிய ரட்சிப்பு. சுக்கர்த்தர் இயேசு கிராட்டோ அவருடைய மரணம் பாவ மரண சாபத்தின் மனுக்குலத்துக்கு ரெண்டு ரட்சிப்புக்கேதுமான பாதையை திறந்து காண்பிச்சது. இதுல முதல் வாய்ப்பு என்ன பார்க்கிறோம், அந்த கிராண்ட் கேலரி. இது நம்ம அந்த பார்க்கிறோம் ரொம்ப விஸ்தாரமா, 28 அடி உயரம் பாருங்க, 28 அடி உயரம், 155 அடி நீளம் மற்றும் 6 அடி அகலம் கொண்ட விஸ்தாரமான இடம் தான் இந்த கிராண்ட் கேலரி. இதுல பிரமிட்ல வேற எந்த ஒரு பகுதியும் இவ்வளவு விஸ்தாரமா இருக்கு வாய்ப்பு இல்ல, எதுவுமே இல்லை என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது எதை குறிக்கும், கர்த்தன் இயேசு மூலம் ஒரு வாய்ப்பு திறந்துச்சு இந்த சுவிசேஷ யுகத்துல. அந்த வாய்ப்புக்கு பேரு பரம அழைப்பு, அதாவது பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஏதுவான ஒரு வாய்ப்பு. அது மாத்திரம் இல்ல, அந்த வாய்ப்புல இருந்த சுதந்திரத்தையுமே இந்த கிராண்ட் கேலரி அதனுடைய விஸ்தாரமான தன்மை, இந்த பரலோக ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வாய்ப்பையும், அந்த வாய்ப்புல தேவன் நமக்கு கொடுத்திருந்த சுயாதீன நிலைமையுமே அங்க குறிச்சிடு. வசனம் வாசிங்க, கலாத்தியர் 5:1-13.
ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு.
கிறிஸ்து மூலம் சுவிசேஷத்துல கிறிஸ்தவர்களுக்கு என்ன நிலை உண்டாயிடுச்சு, சுயாதீன நிலை. சுயாதீன நிலை அதுதான் அந்த கிராண்ட் கேலரியினுடைய தன்மை அங்க வெளிப்படுத்துது, விஸ்தாரமான தன்மை. கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்முடைய பாவங்களுக்கு இல்ல, பாவங்களுக்கு எல்லாமே என்ன இருந்துச்சு, ஒரு பெரிய மன்னிப்பு இருந்துச்சு. மேற்கொண்டு நம்மகிட்ட நிறைவேற பாவங்களுக்கு நம்ம தேவன் கிட்ட கர்த்தர் இயேசு மூலம் என்ன பண்ணலாம், ஜெபம் ஏறெடுத்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். கிருபை நமக்கு இருந்துச்சு யார் மூலம், கிறிஸ்து இயேசு மூலம், அவர் வழியாக. எப்போ, இந்த சுவிசேஷ யுகத்துல. சோ இந்த கிராண்ட் கேலரி ரொம்ப அருமையான அடையாளம் இருக்குன்னா, சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசு மூலம் அழைக்கப்பட்ட நிலைமை. சபை பார்த்தோம் இல்லைங்களா, அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, உண்மையுள்ள நிலைமை. சோ கிராண்ட் கேலரி குறிக்குது எந்த விதமான நிலைமைனா அந்த அழைக்கப்பட்ட நிலைமை. சோ அழைக்கப்பட்ட நிலைமையில ஒரு கிறிஸ்தவன் இருக்கும் போது அவருக்கு அதுல என்னென்ன கிடைச்சதுன்னா, ஆதாமுடைய பாவத்திலிருந்து அவருக்கு ஒரு பூரண விடுதலை, மேற்கொண்ட அக்கிரமங்கள் பாவங்களுக்கு கர்த்தர் இயேசுவின் வழியாக மன்னிப்பு, அவருடைய ரத்தத்தின் வழியாக மன்னிப்பு, கிருபை, இரக்கமே, அந்த விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை. அந்த நிலைமையிலிருந்து இவங்க மேற்கொண்டு யார்கிட்ட நேரடியா தொடர்பு கொள்ளலாம், பிதாவாகிய தேவன் கிட்ட அவங்க தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இதுதான் அந்த கிராண்ட் கேலரி. அந்த அழைக்கப்பட்ட நிலைமையில ஒரு கிறிஸ்தவன் சுதந்திரத்துக் கொண்ட எல்லா ஸ்லாக்கியங்கள் அங்க குறிக்கும். கடந்த கால பாவத்துக்கு மன்னிப்பு, இப்ப வந்து பெற்றுக்கொண்டிருக்கிற நீதிமான் நிலைமையிலிருந்து தேவன் கிட்ட நேரடியாக நம்முடைய குறைகளை சொல்லி அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே இந்த கிராண்ட் கேலரி ரொம்ப அருமையாக அங்க காண்பிச்சு பாருங்க. இது எல்லாம் தான் அங்க குறிக்குது. அதுக்குள்ள ஏறுகிறவருக்கு ஏறுவதற்கு உதவியாக ரெண்டு பக்கமும் என்ன இருக்கு, துவாரங்கள், அங்க சோசியல் அசிஸ்டன்ஸ். அவங்க ஏறணும்னா அதையெல்லாம் பிடிச்சு என்ன பண்ணலாம். சோ அன்றாட வாழ்க்கையில தேவனுடைய கிருபை இயக்கம் எல்லாம் தேவன் கொடுக்கிறார். கர்த்தரியேசுக்குள் எப்போ, கர்த்தரியேசுக்கு பின்னால சுவிசேஷ யுகத்துல அவருக்குள்ள அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். அதுக்கு முன்னால் இந்த வாய்ப்பு இல்ல, அதுக்கப்புறம் தான் இது அங்க ஆரம்பிச்சது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, கிராண்ட் கேலரியில ஒருத்தர் கஷ்டப்பட்டு அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து இந்த கிருபை வளங்களின் எல்லாம் பயன்படுத்தி அவர் மேல வரும்போது இந்த இடத்துல என்ன இருக்கு பாக்குறோம், ஒரு பெரிய என்ன இருக்கு, படிக்கட்டு இருக்கு. கிரேட் ஸ்டெப் சொன்னீங்களா, இது தப்பு இது பாக்காதே. கிரேட் ஸ்டெப் ஆன்டி சேம்பர் காமிச்சிருக்க யாரோ கஷ்டப்பட்டு ஏதாவது பெரிய படிகள், இதுதான் அந்த கிரேட் ஸ்டெப். இந்த கிரேட் ஸ்டெப் ஒரு முக்கியமான இடம். இந்த கிராண்ட் கேலரி வழிய வர வர அது எங்க நடத்துதுன்னா, இந்த கிரேட் ஸ்டெப் கிட்ட தான் வழி நடத்துது. கிரேட் ஸ்டெப் கிட்ட வர வர புஷ் கொடுத்து மேல ஏறி நிக்கணும். சோ இது எப்படிப்பட்ட ஒரு நிலை குறிக்குதுன்னா, கிறிஸ்தேசுக்குள் அழைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள வந்து அந்த அழைக்கப்பட்ட நிலைமையினுடைய கிருமைகள் எல்லாம் உணர்ந்து அதன் மூலம் பக்குவப்படுகிற ஒரு கிறிஸ்தவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற நிலைமைக்கு வருகிறார். அந்த முக்கியமான முடிவெடுக்கிற நிலை தருணத்தை தான் இந்த கிரேட் ஸ்டெப் வந்து அங்க குறிக்குது. எ பிளேஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்கணுமா, இல்லாட்டி அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒரு நிலை, தெரிந்து கொள்ளப்பட்டா நிலை. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரணும்னா இவங்க என்ன பண்ண வேண்டியது, அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தங்களை தாங்களே ஆமாம் சுயத்தை வெறுத்துட்டு தங்களை முழுவதுமா யார் கையில் அர்ப்பணிக்கணும், தேவன் கையில அர்ப்பணிக்கணும். உடன்படிக்கை, நல் மனசாட்சி, உடன்படிக்கை, பேப்டிசம் வந்துட்டு அங்க குறிக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த கிரேட் ஸ்டெப், அந்த தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நிலை, அந்த முடிவு, அதை குறிக்குது இந்த கிரேட் ஸ்டெப். பெரிய படிக்க பாருங்க, இதன் மேல ஏறி நிற்கிறவர் இப்போ அவருக்கு முன்னால என்ன இருக்குது பார்க்கிறோம், ஆன்டி சேம்பர் அங்க இருக்கு. பாருங்க இந்த ஆன்டி சேம்பருக்குள்ள போகணும் அப்படின்னாவே, ஆன்டி சேம்பர் எது கடமையான அடையாளம்னா, கிறிஸ்தவ ஜீவித்துல இரண்டாம் கட்ட நிலை, முதநிலை அழைக்கப்பட்ட நிலை, அதை தொடர்ந்து வர நிலை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, தங்களை உடன்படிக்கையில் அர்ப்பணிச்சு அதற்கு அடையாளமா தேவனால ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட நிலை, புதிய சிருஷ்டியா நிக்கிற நிலை, புதிய சிருஷ்டிகளா புது சிந்தைய தரிச்சு கொண்டு இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழே நீதியை படிப்பிச்சுக் கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதி அந்த புதிய சிருஷ்டி நிலை. இந்த நிலை தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, இதைத்தான் குறிக்கிற ஆன்டி சேம்பர். ஆனா பாருங்க அந்த நிலைமைக்கு போகணும்னா பாருங்க என்னன்னா, அவரு முதல்ல என்ன பண்ண வேணும், அந்த கிரேட் ஸ்டெப் மேல ஏறணும், முடிவெடுக்கிற நிலைமைக்கு வரணும். வந்துட்டு நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும், நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பிக்சர் ரொம்ப சின்னதா தெரியுது, இந்த ரூம்குள்ள நிலையில நான் முதல்ல அவர் என்ன பண்ணும், புண்ணியன் ஏன்னா வாயில் எப்படி இருக்குது ரொம்ப கீழே, இது இதுக்கு கீழே ஒரு வாயில், அவ்வளவுதான். இப்ப இந்த வாயிலுக்குள்ள போன அவர் என்ன பண்ணணும், தனித்தான் அங்க முழங்கால் போட்டு குனிஞ்சு அதுக்குள்ள போகும். இது என்ன குறிக்கிறதுன்னா, அது தான் தன்னை முழுவதுமாக தேவனிடத்துல ஆமாம் தன்னைத்தான் கத்தரேசு சொல்லிட்டாருல்ல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல என்ன செய்யணும், தன்னைத்தான் இருக்கணும். புரியுது, அந்த கான்சக்ரேஷன், அந்த ஞான ஸ்நானம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த உடன்படிக்கை. சோ அதோ முறை அவருக்குமே குனிஞ்சு இப்ப எந்திரிச்சார் இறைஞ்சனை பாரு. இந்த ஆன்டிக் சேம்பர் பாருங்க, சிவப்பு கிரானைட் கல்லுனால செய்யப்பட்டது. அதுக்கும் அந்த நிலைமைக்கும் தெய்வீக தன்மைக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா தேவனோடு அந்த பலியின் உடன்படிக்கை செய்து கொண்டவங்களை தேவன் எப்படி கூப்பிடுறாரு? இவர்கள் பரிசுத்தமானங்கள், இவர்கள் பழைய மனுஷங்க கிடையாது. இவங்க யார்? புதோ சிருஷ்டி. எனவே சத்தியவாசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டுட்டவங்க, ஆவினால ஜெனிப்பிக்கப்பட்டுட்டவங்க, இவங்க புதோ சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இவங்களுக்கு ஒளிந்து போச்சு. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புனிதாயின் ஆவிக்குரிய சிந்தையை தருவி தரிச்சு கொண்டுட்டு அவர்கள் இந்த பூமியில கர்த்தர் இயேசுவின் கீழே இருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சொன்னா ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட். கர்த்தர் இயேசுனுடைய மேலான வெளிநடத்துல இந்த பூமியில நாம ஜீவிக்கிற அந்த காலப்பகுதி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை. இப்ப அது மாத்திரம் பத்தாது, இவங்க அந்த உடன்படிக்கை செய்துட்டால் மாத்திரம் பத்தாது, அதாவது தங்களுடைய சுயசித்தத்தை விட்டுட்டா மாத்திரம் பத்தாது. மறுபடியும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அங்க ஒரு மேல இருந்து ஒரு அந்த கிரானைட் லீஃப் தொங்குது. இப்ப மறுபடியும் அவங்க முன்னேறி போகணும்னா இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? மறுபடியும் இரண்டாவது முறை குனிய வேண்டியிருக்கு. இப்ப இரண்டாவது முறை எதுக்காக துணியறாங்க? மேல இருந்து தொங்குற ஒரு கிரானைட் தொங்கல் நிக்குது, அதுக்கு அடியில குனியும். இந்த கிரானைட் சிகப்பு கிரானைட் மேல இருந்து தொங்குது, இதுக்கு கீழே குனியணும். எது கடையாளம்னா தன்னை தானே வெறுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய சுயசித்தத்தை தியாகம் செய்வது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய சித்தத்தை எடுக்கணும். தேவனுடைய சித்தத்தை அங்க இருக்கணும். தான் என்னை பின்பற்ற விரும்புகிறோம் என்ன பண்ணும்? தன்னைத்தான் வெறுத்து அப்புறம் தன் சிலவாய் எடுக்கணும். நம்ம சித்தத்தை எடுத்து மாத்திரம் இல்ல, யாருடைய சித்தத்தை செய்யணும். அந்த கிரானைட் கீழே மறுபடியும் குமிஞ்சு அங்க போடும். அப்ப கூட அவர் எங்கத்தான் இருக்கிறாரு? அந்த ஆன்டி சேம்பர்லயே தான் இருக்கிறார். சோ நம்முடைய சுய சித்தத்தை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை எடுத்துட்டு இந்த பூமியில ஜீவித்துட்டு இருப்போம் ஒரு ஜீவ காலம். அதுதான் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியின் நிலை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை. கர்த்தர் இயேசுதான் நமக்கு போதகம். அவருக்கு கீழே அவருடைய சீஷர்களாக அவருடைய அடிச்சூடுகளை நிலைத்து நின்று தேவனுடைய நீதிய நம்ம கற்றுக்கொள்ளுகிறவங்களா இருப்போம் இந்த பூமியில். இது கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய இரண்டாவது நிலைப்பாடு என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் நீங்க நிறைய சப்ஜெக்ட்ல வசனங்கள் நீங்க கேட்டிருக்கிறீங்க, அதனால நான் வசனங்கள் அங்க பாயிண்ட் அவுட் பண்ணல, நேரடியாக நான் அங்க போறேன். சரி, இப்போ மறுபடியும் இவர் முன்னேறி போகணும்னா இவர் மறுபடியும் என்ன பண்ண வேண்டியிருக்குது? மூணாவது முறையா குனிய வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ராஜாவின் அறையினுடைய நுழை வாய்ப்பு எப்படி இருக்கு? கிரானைட்டுக்கு கீழே தான். மறுபடியும் மூணாவது முறை அவர் குனியும். ஆனா இந்த மூணாவது முறை குனியிருந்து இதுக்கே அடையாளமா இருக்குன்னா பாருங்க என்ன சொல்லணும்னா, கிறிஸ்து மூலமா விசுவாசமாக நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில அழைக்கப்பட்ட நிலைமையில் இருந்த கிறிஸ்தவர் அதன் கிருபையிலாம் உணர்ந்து ஒரு முடிவெடுக்கிற நிலைமைக்கு வந்து தன்னை தான் வெறுத்து உடன்படிக்கை செஞ்சு முதல் புனிதன், அப்புறம் தேவனுடைய சித்தம் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இந்த பூமியில ஜீவிக்கணும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, அப்படியே ஜீவித்து இதுவரைக்கும் ஜீவிக்கணும், மரண பரியந்தம் ஜீவித்து கடைசியில அந்த மூன்றாவது புனிதல் எதை குறிக்குதுன்னா தன் சரீரத்துக்கே அவர் என்ன வர்றாரு? மரணிச்சுட்டு அவர் எழுந்திருக்கும் பொழுது அவங்க என்ன உயிர்த்தல் எந்திரிப்பாங்க பார்க்கிறோம். முதலாவது உயிர்த்தெழுதல். சோ அந்த மூணாவது முறையா குனிவது மாம்சத்துக்கே அவங்க மறிக்கிறாங்க, மாம்சத்திலேயே அவங்க மறிக்கிறாங்க அந்த தேவ சித்தத்தை செய்து. மறிச்சு எந்திரிக்கும் போது இவர்கள் எங்க நிப்பாங்க பார்க்கிறோம். ராஜாவின் அறை. சகோதர சகோதரிகளே, ராஜாவினுடைய அறை பிரமிட்லயே உயர்ந்த இடத்துல அமைச்சிருக்குது. இது சிவப்பு கிரானைட்னால செய்யப்பட்டிருக்குது. ஒரே ஒரு திறந்த பெட்டியை மட்டுமே அது அங்க பெற்றிருக்குது. இதெல்லாம் எதுன்னா இது தேவன் மனிதனுக்கு தரக்கூடிய உயர்ந்த பட்ச ஜீவனை இந்த நிலை அதனுடைய இருப்பிடம் அது செய்யப்பட்டிருக்கிற அந்த கல்லு அந்த ரூமுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பர்னிச்சர் அந்த திறந்த பெட்டி இது எல்லாமே குறிக்குது. ஏன்னா அந்த நிலை அது ஒரு தெய்வீக நிலை, இது பரலோக ரட்சிப்பை சுதந்திரிச்சு கொண்ட நிலை, தேவனுடைய திவ்ய சுபாவத்தையே அங்க குறிக்குது இந்த ராஜாவினுடைய அறை. ரெண்டு பேதரு ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம்.
உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு,
காரணம் இச்சையில உண்டான கேட்டுக்கு தப்பி எதற்கு பங்குள்ளவர்களாகிறோம்? திவ்ய சுபாவம். சோ பாவம் மரணத்தை விட்டு கர்த்தர் இயேசு மூலம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு மரண பரியந்த உண்மையிலவங்களா இருந்தவங்களுக்கு தேவன் தராரு இந்த அழியாமையின் ஜீவன், திவ்ய சுபாவம், பரலோக ரட்சிப்பை. இந்த பரலோக ரட்சிப்பை இந்த ராஜாவினரே ரொம்ப அருமையாக அந்த காண்பி பாருங்க. அதுக்குள்ள இருக்குது அந்த திறந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. இது எது கடையாளமா இருக்குன்னா, இந்த திவ்ய சுபாவத்துல இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன ஜீவன் தராரு? என்ன ஜீவன்? அழியாமையின் ஜீவன், அழியாமையின் ஜீவன். அப்படின்னா வசன வாசிங்க வெளிப்படுத்தல் இருக்குதுல்ல ஆறாவது வசனம், இவர்கள் மேல இரண்டாம் மரணத்துக்கு என்ன இல்ல அதிகாரம் இல்ல. அதனால்தான் அந்த பெட்டி மூடப்படல, அதை மூட முடியாது. ஏன்னா இந்த ஒரு திவ்ய சுபாவத்துக்கு வந்து அழியாமையின் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறவருக்கு மேல இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்ல. சோ இந்த கிராண்ட் கேலரி அழைக்கப்பட்ட நிலை, அதனுடைய ஆசீர்வாதங்கள், அதன் மூலம் வழிநடத்தப்படுகிற கிறிஸ்தவர், தேவனோடு கூட பணியின் உடன்படிக்கை செய்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில கர்த்தர் இயேசுவின் சீஷராக இருந்து இந்த பூமியில ஓட்டத்தை ஓடுற பகுதி ஆன்டி சாம்பர். மரண பரவில உண்மையில இருக்கும் பட்சத்துல அவருக்கு கிடைக்கிறது முதலாம் உயிர்த்ததில்ல. திவ்ய சுபாவம், அறியாமை, பரலோக ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. இந்த பாதை இது ஜீவனுக்கு ஏதுவான பாதை. இதுதான் மூன்று வழிகள் சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். இரண்டாவது பாதை ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்கு? இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கும். ஆனா அது எங்க போகும்? நம்மள நித்திய ஜீவனுக்கு அங்க வழி நடக்கிற பாதை. பாருங்க இப்போ இதை விட்டுட்டா இந்த வாய்ப்புல யார்தான் வராங்க? எத்தனை பேர் தான் வராங்க? லட்சத்தி 44,000 பேர் தான். மரண சாபம் வாங்கின நிலைமையில இருந்து கர்த்தர் இயேசு மூலம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு என்ன இருக்கிறாங்க? உண்மையுள்ளவங்களா? பெரிதான ரட்சிப்பை சுதந்திரிச்சு கொள்றாங்க. 144,000 பேர் தான். மற்ற உலக ஜனங்களுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறாங்க திட்டம்? என்ன வசனம் இருக்கு இல்லைங்களா? வசன வாசிங்க ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற சிறுபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக
இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமே அவர் பலி செலுத்தல, யாருடைய பாவங்களுக்கு எல்லாம் செலுத்தி இருக்கிறார்? சர்வலோகம். அப்போ கர்த்தர் இயேசு உலகத்தின் ரட்சகராக இருக்க, உலகத்தினுடைய ரட்சிப்புக்கு தன் ஜீவனை ஈடுபடியாக கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம பாக்குறோம் ஒரு வகுப்பா சபை 144,000 பேர் மாத்திரம் பெரிதான ரட்சிப்புல வந்திருக்கிறாங்க. மற்ற ஜனங்களுடைய நிலை என்ன? தேவன் அவங்களுக்கு தான் பொதுவான ரட்சிப்பு வச்சிருக்கிறார். அதுதான் இந்த சமதள பாதை மற்றும் ராணியினுடைய அறை. சோ ஆபிரகாம் கிட்ட தேவன் செஞ்சாங்க இந்த ஒரு வாக்கு தத்தம். உன் சபதியில ரெண்டு ஆசீர்வாதங்களுக்கு நான் உண்டு பண்ணுவேன். ஒரு பரலோக ஆசீர்வாதம், இன்னொன்று ஆனா ரெண்டுமே என்னதான்? ஆசீர்வாதங்கள். பரலோக ஆசீர்வாதம் சுவிசேஷத்துல கர்த்தர் இயேசு நடிச்ச உடங்களை பின்பற்றி அனை தான் எடுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு அவரை அன்னும் தினமும் பின்பற்றக்கூடிய உண்மையுள்ள வகுப்பார் சபை. அதுதான் பெரிதான ரட்சிப்பு, பரலோக வாய்ப்பு. ஆனா மற்றவங்களுக்கு என்று சொல்ல போது அவங்களை தேவன் கைவிடல, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? பொதுவான ரட்சிப்பு. ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது உன் சந்ததியிலிருந்து இன்னொரு ஆசீர்வாதம் உண்டு பண்ணுவேன். என்னது? கடற்கரை, பூமிக்குரிய ஆசீர்வாதம். அந்த பூமிக்குரிய ரட்சிப்பு ஆசீர்வாதத்தை தான் இந்த சமதள ஹரிசோண்டல் பேசேஜ் மற்றும் இந்த ராணியினுடைய அறை அங்க குறிக்குது பாக்குறோம். சரி, இந்த சமதள பாறை உங்களுக்கு சொன்னோம் ஒரு வித்தியாசமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இது ஏழு பாகமா பிரிச்சோம்னா முதல் ஆறு பாகத்தினுடைய ஹைட் 40.6 இன்ச், 40.5 இன்ச். ஆனா கடைசி ஏழாவது பாகம் பார்த்தோம்னா 66.5. 46.5ல இருந்து எங்க இன்க்ரீஸ் ஆகுது? 66.5 எவ்வளவு இன்ச் இன்க்ரீஸ் ஆகுது? 20 இன்ச். அதனால இந்த ஏழாவது பாகத்துக்கு வரவர் நிக்கலாம் நேரா. அப்போ இது எதுக்கு அடையாளமா இருக்கு? இந்த பாதை ஏழு பாகமா இருக்கு, முதல் ஆறு பாகம் கொஞ்சம் கஷ்டம், ஏழாவது பாகம் முழு சுதந்திரம். இது குறிக்கிறது பொதுவாக ரட்சிப்புக்கான பாதை. பொதுவான ரட்சிப்பு உலக மனுக்குலம் அங்க சுதந்திரிச்சு கொள்ளுகிறாங்க. ஆனா எப்படி சுதந்திரிச்சு கொள்ளுகிறாங்க? இந்த மனுக்குலத்துக்கு தேவன் ஏழு காலங்கள் நியமிச்சுட்டார் இல்லைங்களா? பிரச்சனை வாசிங்க, யோகம் 5 பக்கம் சொல்லு. யோகு 5:19. ஆறு இக்கட்டுகள் மனுக்குலத்தின் மீது தேவன் வச்சிருக்கிறார், ஆனா நீங்கள் ஆக்குவார். அப்புறம் ஏழாவதுல எந்த இக்கட்டும் இருக்காது, எந்த பொல்லாப்பும் இருக்காது. சோ இது எது கிடையாது? 6+1=7. தேவன் மனுக்குலத்தின் மேல எவ்வளவு 1000 வருஷங்கள் நியமிச்சுட்டாங்க? 7000 வருஷம். அதுல முதல் 6000 வருஷமே பாவம் மரணம் ஆகிய தீமையின் பிடின் பிடியில மனுக்குலம் இருப்பாங்க. தீமைக்கான அனுமதி அதுதான் அந்த 6000 வருஷங்கள், 6 இக்கட்டுகள். இந்த 6 பாகத்துல அங்க நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஏழாவதுல பொல்லாப்பு உன்னை அனுங்க. அது 7000 வருஷம் யாருடைய 1000 வருஷம்? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய இந்த பூமியின் மீதான 1000 வருட அரசாட்சி. பாருங்க, அந்த மனுக்குலம் நீதிய கற்றுக்கொண்ட நித்திய ஜீவனை இந்த பூமியின் மீது சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த சமதள பாதை ஹரிசோண்டல் பேசேஜ் பைபிள்ல இருக்கிற மூன்றாவது வழியை குறிக்குது. என்ன மூன்றாவது வழி? நான் சொல்றேன் முதல் ரெண்டு வழி, அப்பதான் மூணாவது நீங்களா சொல்லுங்க. முதல் வழி வந்துட்டு கேட்டுக்கு போகிற பாவ வழி, ரெண்டாவது வந்துட்டு ஜீவனுக்கு போகிற இருக்கமான வாசல், மூணாவது வழி என்ன பேசணும்? மூன்று வழிகள்ல பெரும் பாதையான வழி யாருக்கு? உலக ஜனங்களுக்கு. எப்போ பூமியில தேவனுடைய ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சியில? சோ இந்த சமதள பாதை பாருங்க, அதனால தான் பாருங்க முத வழி கேட்டுக்கு போற வழி சொல்லுன்னு கொண்டு போயிடும். டிசெண்டிங் பேசேஜ் ஜீவனுக்கு போற பாதை கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. சுதந்திரம் இருந்தாலும் ஏறி போகணும், 3 முறைக்கு நீங்கும், அப்புறம் வாங்கும். ஆனா மனுக்குலத்துக்கான அந்த பாதை பெரும்பாலும் எப்படி இருக்குது? சமதள பாதை, கஷ்டம் இல்ல. ஏன்னா 1000 வருட அரசாட்சியில என்ன கஷ்டமே இல்ல. ஏன் கஷ்டம் இல்ல? 1000 வருட அரசாட்சியில ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாத்தா என்ன பண்ணிடுறாரு? கத்திரே ஆரம்பத்திலேயே கட்டிடுறார் இல்லைங்களா? பாருங்க, இப்ப சுவிசேஷத்துல கத்திரிக்கிற இயேசுவை பின்பற்றி அந்த அழியாமை ஜீவன் பெற்றுக்கொள்ளும்னா கஷ்டம். ஏன், யார் இருக்காரு முன்னாடியே? நம்ம உடன்படிக்கை பண்ணும்போதே கூட யார் நிற்பாரு? அவரும் நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிடுவோம். ஒண்ணு நான் விடுறதே இல்லை, நான் விடவே மாட்டேன்ப்பா. பாக்கல, ஏதோ நீ பண்ற, விடவே மாட்டேன். போராடணும். உலகம் மாம்சம் சாத்தான் கூட நல்ல போராட்டம் போறாங்க. அவங்களுக்கு தான் அந்த ராஜாவின் அறை ஆயத்தமா. நீங்க வேற நீங்க நம்ம ஒவ்வொருத்தரையும் கூட கேட்கறாங்க, இந்த கிளாஸ் எல்லாம் சும்மா வேற கிளாஸ் இல்ல. ஆனா அப்படித்தான் சொன்னோம், பைபிள் ஸ்டடி. ஆனா எதுக்கு ஸ்டடி பண்றோம்? என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு கேட்கும் போது இப்ப பாருங்க, இந்த சப்ஜெக்ட்லயே பேசுறோம். உலக ஜனங்கள் நிலைமை, சுவிசேஷத்துல கிறிஸ்தவர்கள் நிலைமை, கர்த்தர் இயேசுக்குள்ள அழைக்கப்பட்டோம். எதுக்கு இதெல்லாம் பேசுறோம்? எல்லாம் நமக்கு சம்பந்தமாகும். நம்ம இந்த வாய்ப்புகளை வந்திருக்கோம். இப்ப நானும் எல்லாரும் பிரிமியில் எங்க இருக்கிறோம்? நல்ல வேலை குழியில் இல்லை, குழியிலட்டா இருந்தோம். ஆனா அந்த ஒரே வழி நம்ம தெரிஞ்சுக்கொண்டு அந்த வழியின் மூலம் எங்க வந்து நின்னோம்? முன்னாடி ரெண்டு வழி இருக்கு இல்லைங்களா? இப்ப அதுல கூட நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லலாம். அழைக்கப்பட்டா கிராண்ட் கேலரியினுடைய விஸ்தாரத்தன்மையில கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு ஏறிட்டு இருக்கிறோம். கர்த்தரே சுமணமாம் கிடைச்ச பாவம் மன்னிப்பு, நீதிமான் நிலை, கிருபைகள், ஜெப செய்யற உரிமை, தேவன் கூட தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறோம். ஆனா முடிவு செய்யணும். ஏன்னா கிராண்ட் கேலரி முடிவுல ஒரு பெரிய படி என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு ஏறி நின்று அப்புறம் ஆன்டி சேம்பருக்குள்ள போனோம். போனாதான் பின்னாடி எந்த சேம்பர், அந்த கிங்ஸ் சேம்பருக்குள்ள போனோம். திவ்ய திவ்ய சுபாவம் கத்திரேசுடன் கூட நான் அந்த ஆளுகையின் அதிகாரமே, அது நமக்கு தான் தேவன் வச்சிருக்கிறாங்க. அந்த விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ பிரமிடு இல்லை, ஏதோ பிரமிடும் வாய்ப்புள்ள இல்லை, அதுக்குள்ள நம்ம நம்மை பற்றி தேவன் கொண்டு எடுக்கிற சித்தம் பார்த்துட்டு. ஆனா மனுக்கெல்லாம் பாருங்க, அவங்க இந்த பெரும்பாதியான வழியில ஆயிரவாட அரசாட்சியில் இருக்கும் போது அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு கஷ்டங்கள் கிடையாது. சாத்தானு கட்டப்பட்டிருப்பாங்க, கர்த்தர் இயேசு ஆளுகையில் இருப்பாங்க, பூமியில முத்திராக்கள் பிரபுக்களா இருப்பாங்க, வழி நடத்துறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு. பாருங்க நமக்கெல்லாம் பாவம் மனுஷங்க, நம்ம வந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. எப்படி இருக்கும் அந்த பைபிள் கிளாஸஸ் தேவனுடைய ராஜ்யத்துல தெரியல. ஆனா கிளாஸஸ் யார் எடுப்பாங்க? பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள் கேட்டா கேட்டுட்டே இருக்கலாம் போல. அது பாருங்க, அது இங்க இருக்குது. அதான் மனுக்குள்ளே அந்த கடைசி அந்த ஏழாவது பாகம் நல்லா சுதந்திரமா நிக்கிற ஒரு சூழல். அதன் வழியா அவர்கள் பிரவேசிப்பாங்க. எங்க ராணியினுடைய பூமிக்குரிய ரட்சிப்பு, ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். அந்த அந்த ராணி நிறைய எதனால கட்டப்பட்டிருக்குது? ஒயிட் லைன் ஸ்டோன் இல்லைங்களா? ஒயிட் லைன் ஸ்டோனு. சோ இது பார்க்கிறோம், அது நீதி வாசமா இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்தமான ஒரு நிலைமை. அந்த நிலைமைக்கு அவங்க வருவாங்க. சோ இது நீங்க வாசிங்க, இது ஏசாயா 13:12 நம்ம பார்க்கிறோம். ஓபியரின் தங்கத்திலும் பாருங்க, மனுக்குலமே அந்த 1000 வருட அரசாட்சியில தேவனால பூரணமாக்கப்பட்ட நிலைமைக்கு வந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களே அங்க சுதந்தரிப்பாங்க. சோ இந்த 3வது அறை இது குறிக்குது பூமிக்குரிய ரட்சிப்பினுடைய வாய்ப்பு, இந்த ராணியினுடைய அறை. சகோதர சகோதரிகளே, சோ இறுதியில நம்ம பாக்குறோம் 1 கொரிந்தியர் 15:24
அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவர் சகல குறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார்.
1000 வருட அரசாட்சியின் முடிவு, மனுக்குலம் பூர்ணமாக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கு பின்னால தேவன் அந்த ராஜ்யத்தை தேவன்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. கர்த்தர் இயேசு மனுஷன் அதுக்கப்புறம் அந்த ஒரு நித்திய ஜீவன் இந்த பூமியில அவர்கள் சுதந்தரிப்பாங்க. அப்போ இருக்கிற நிலைமையை தான் வெளிப்படுத்தின விசேஷம். 21:4 நம்ம பார்க்கிறோம். 21:4 படிங்க.
அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போகும்.
இந்த ஆசீர்வாதமான ஒரு சூழல், சமாதானமான சூழல் பூமியில அங்க உண்டாயிருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சோ இந்த மனுக்குலத்துக்கு தேவன் ஏற்படுத்திட்ட அந்த ரட்சிப்பின் திட்டம் பாருங்க, இந்த பிரமிடுக்குள்ள தேவன் அங்க வச்சிருக்கிறான். எகிப்துல இருக்கிற மற்ற பிரமிடுகளை போன்ற ஒரு பிரமிடாக ஆரம்பத்தில் தோன்றினாலும் கடந்த ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால இதனுடைய விசேஷ தன்மை அங்க தெரிய வந்துச்சு. கண்டிப்பா மனிதர்கள் தான் இதை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டுட்டாங்க, ஆனா தெய்வீக வல்லமையில பயன்படுத்தப்பட்டுட்டாங்க. இதை கட்டுவதற்கு தேவன் ஒரு தெய்வீக நோக்கம் கொண்டிருந்தாங்க. அவருடைய வல்லமையில் இதை கட்டப்பட்டுச்சு. இது அவருக்கு ஒரு அடையாளமா, இது அவருக்கு ஒரு சாட்சியா, அவர் மனுக்குலத்துக்கு என்று ஏற்படுத்தி இருக்கிற அந்த ரட்சிப்பின் திட்டத்தையே அதைய கட்டி இருக்கிற விதத்துக்குள்ள ரொம்ப அருமையா தேவன் அங்க வச்சு இது அங்க கட்டியிருக்கிறான். இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுதுதான் இந்த பிரமிடு கண்டிப்பா இது தேவனுடைய ஒரு வேலைப்பாடு மறவையாக இல்லை, மனிதனது அங்க கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வெளியே இருக்கிற ஜனங்கள் இந்த பிரமிட ஆச்சரியமா பாக்குறாங்க, பிரமிப்பா பாக்குறாங்க. எதுக்குன்னா அது கட்டப்பட்டிருக்கிற விதம், அதுல புதஞ்சு கிடக்கிற அறிவியல் வியப்புகளுக்கு, விஞ்ஞான வியப்புகளுக்கு ஆச்சரியமா பாக்குறாங்க. நாம கூட இதுவரைக்கும் அப்படித்தான் பார்த்தோம். ஆனா அதனுடைய இன்னொரு பாகம் இன்னைக்கு நமக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலா பிரமிட் பைபிள்ல பேசியிருக்கிறார், தேவன் கட்டினது. எதுக்குன்னா இது ஆயிரம் வருட அரசாட்சியில மனுக்குலத்துக்கு ஒரு அருமையான சாட்சியா இருக்கும். இப்ப இல்ல, இப்ப உங்களுக்கும் எனக்கு எது ரொம்ப அருமையான சாட்சி? தேவனுடைய வசனம் இருக்கு. போதும், ஆயிரம் வருட அரசாட்சியில மனுக்குலம் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளும் போது சேம் பிரமிட் பத்தின ட்ரூத் அவங்களுக்கு தெரிய வரும். அடாடா, நம்ம பாவத்துக்குள்ள விழுந்து போனது, நமக்கு முன்னால இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதுலிருந்து மீட்கறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஆனா அதுல யாரும் நித்திய ஜீவன் சுதந்திரிக்காதது. எழில சுவிசேஷத்துல கர்த்தர் இயேசு மூலம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவங்களா இதோ பரலோகத்துல சபையா இருக்கிறாங்க. நமக்கு இப்போ ஆயிரம் வருட அரசாட்சியில கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் ராணி நரையில சொல்லப்பட்டிருக்குது. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் கவனிக்காம இருந்துட்டோம். ஆனா தேவன் அப்பயே இதெல்லாம் வச்சிருந்தாங்க சாட்சி, கிளியர் சாட்சி. ஆயிரம் வருட அரசாட்சியில இந்த பிரமிடு குறிக்கும், நீங்க எழுதிக்கலாம். அது வரைக்கும் இந்த பிரமிடுக்கு ஒண்ணுமே ஆகாது இல்லைங்களா? அது கூட இருந்த பழைய உலக அரசியங்கள் என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறது கூட என்ன ஆயிடும்? கண்டிப்பா அது கூட நீங்க எழுதிக்கணும், இது கூட அழிச்சிடும். ஏன்னா வரப்போகுது மகா உபத்திரவ காலம், அது எல்லாம் தாண்டித்தான் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள். அப்ப இந்த பிரமிடு அப்பயும் நினைச்சு நிற்கும், ஏன்னா தேவன் அவங்களுக்கு சாட்சியது அங்க வச்சிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த மகா பிரமிடு இல்ல தேவன் அப்படி தெய்வீக திட்டம் வச்சிருக்கிறது நம்ம பார்த்தோம். சரி, உண்மைதான், இது கர்த்தர் அப்படித்தான் செஞ்சிருக்கிறார். இது நம்முடைய பார்வைக்கு எப்படித்தான் இருக்குது? ரொம்ப ஆச்சரியமாகவே அறியும். சைதனுடைய அம்சங்கள் உங்களுடைய உங்களுக்கு தரப்படுற ஜெராக்ஸ் காப்பியில் இருக்கும். நீங்க மேற்கொண்டு அதையா தியானிக்க கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது, அடுத்த வாரம் இந்த நோட்ஸ் உங்களுக்கு அங்கு கொடுக்கப்படும். பொறுமையோடு கேட்டு நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அமேன்.